அமைச்சர் நாம பண்ணிக்கலாம்.
நீங்க நம்ம நடிகர்
பிரியர்
ஏதோ அசைக்கணும். கிறிஸ்தவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இது மட்டும் தேவன் இந்த ஒரு நாள் ஆவிக்குரிய மாநாடை மிகவும் ஆசீர்வதித்து தந்தமைக்காக அவருக்கு நன்றிகளை நாம் ஏற்படலாம். ஸோ இப்போ நாம கடைசியாக இப்போ இந்த ஈவினிங் செஷன்ல நாம பார்க்க போற இந்த ஒரு சின்ன ப்ரோக்ராம் நீங்க ரொம்ப ஃப்ரீயா இருந்து நீங்க கேட்கலாம். ஏன்னா நாம இன்னைக்கு இப்போ பார்க்க போற காரியங்கள் கடந்த நாட்கள்ல பேசிக் கிளாஸ்ல இஸ்ரேல் பற்றி கேட்டதும் ரொம்ப சமீபத்தில் தேவ கிருபையில இஸ்ரேலை குறித்த அந்த கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் என்ற அந்த ஒரு ஸ்டடியில ப்ராஃபட்டிக் ஸ்டடியில நாம பார்த்த விஷயங்கள் அவைகளை தான் நாம பார்க்க போறோம். ஸோ உங்கள் கவனம் எல்லாம் ஸ்கிரீன் மேல இருந்துட்டா போதும். ஜஸ்ட் நான் சில கமெண்ட்ரிஸ் மாத்திரம் நான் கொடுக்குறேன். வரக்கூடிய பிக்சர்ஸ்க்கு நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா சில விஷயங்கள் நீங்க நாம தெரிஞ்சு கொள்ள போறோம். பிக்சரோட தெரிஞ்சு கொள்ள போறோம், அவ்வளவுதான். நம்ம புதிதாக எதுவும் நாம இங்க சொல்ல போறதில்லை. இன்னும் ரொம்ப முக்கியமா இது ஏன் நாம இந்த ஒரு முயற்சி நாம் செய்தோம் அப்படின்னா, சோ இப்ப இஸ்ரேல் குறிச்சு நம்முடைய பிரதர்ஸ் நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கிறாங்க ஃபாரின்ல, அருமையான டாக்குமெண்ட்ரி பிலிம்ஸ் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க, நிறைய பிரசன்டேஷன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. அந்த சீரீஸ் வந்து நம்ம பிரதர்ஸ் நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஒருவேளை இதெல்லாம் வாங்கி பார்த்துருக்கிற பிரதர்ஸ்க்கு இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, இது சாதாரணமாக தான் இருக்கும். ஆனா நாம் ஏன் இது நாம் எடுத்துக்கோம் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, சோ அநேகருக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படிங்கும் பட்சத்துல, சோ இஸ்ரேல் குறிச்ச அந்த விஷயங்களை, சோ கம்ப்யூட்டர் இல்லாத பட்சத்தில் நாம் அதை பார்க்க வாய்ப்பு இல்லை. சோ அந்த மாதிரி இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கட்டும். சோ அந்த கோணத்துல தான் நாம் இது நாம பண்ணுறோம். மற்றபடி நம்ம பிரதர்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கிறதெல்லாம் இதையோட ரொம்ப அருமையா பண்ணிருக்கிறாங்க, ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கிறாங்க இஸ்ரேல் பத்தி. விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒருவேளை உங்களுக்கு தெரியாம அது உங்க கையில இல்லாம இருந்துச்சுன்னா அது கூட நம்ம ப்ரொவைட் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஆனா இந்த ஒரு சின்ன பிரயாசம் சரி, இத்தனை நாள் நம்ம இஸ்ரேல் குறிச்சு நாம பாத்துருக்கிறோம் பேசிக் ஸ்டடீஸ்ல, அதே சமயத்துல இஸ்ரேல் ப்ராபசில. சோ நாம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் சில பிக்சர்ஸ் மூலமா நாம இன்னைக்கு பார்க்கலாம். சோ நீங்க ஃப்ரீயா இருக்கலாம், ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட் எல்லாம் கிடையாது. நான் இவ்வளவு நாள் நம்ம பேசின காரியங்களே தான் திரும்பி திரும்பி உங்களுக்கு நம்ம அந்த பிக்சர் போகும்போது நம்ம சொல்ல போறோம். அதிகபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் எடுக்கலாம். சோ நீங்க பொறுமையோடு இருக்க கேட்கிறேன். சோ இஸ்ரேலுடைய கொடி, தேச கொடி உங்களுக்கு தெரியும், ஸ்டார்னுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியுங்களா யாருக்காவது? சோ அதுல 12 கோத்திரத்துக்கும் அங்க ஒரு அடையாளம் இருக்கும். அந்த ஸ்டார்னுடைய பக்கங்கள் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா 12 வரும். இது இஸ்ரேலுடைய தேச கொடி. சரி, இப்ப நாம ஷோ எங்க இருந்து நாம ஆரம்பிக்க போறோம் இஸ்ரேல் விஷயத்துல. சோ சுவிசேஷ யுகத்துல இஸ்ரேலர்கள் எப்படி எல்லாம் இருந்தாங்க நமக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்களுக்கான அந்த தண்டனை காலம் 1878 வருஷத்துல முடிவுக்கு வந்து, அந்த வருஷம் அவைகள் முடிவுக்கு வந்துச்சு என்பதற்கு தேவன் ஒரு அருமையான அடையாளம் அங்கு காண்பிச்சார். சோ ஜயனிஸ்ட் மூவ்மெண்ட், சியோன் இயக்கம் சொல்லி தேவன் பயன்படுத்தின மனுஷர்கள், இஸ்ரேல் ஜனங்கள் சிதறி இருந்தவங்க மீண்டும் தேசத்துல வருவதற்கு சில முயற்சிகள் எடுத்தாங்க. அப்போ அந்த 1878 இருந்து என்னென்ன நடந்துச்சு இஸ்ரேல் விஷயத்துல, சோ இன்ன வரைக்கும் இஸ்ரேல் எப்படி இருக்கிறாங்க அதுதான் நாம இப்போ பார்க்க போகிறோம். சோ அப்போ அந்த 1878 நமக்கு நல்லா தெரியும் அந்த தட்டாத்திக்குவா மூமெண்டோட ஆரம்பிச்சது அந்த சியோன் இயக்கம். சோ நமக்கு வசனம் இருக்கு இல்லைங்களா, ஜெரேமியால 16:16. சோ நான் அவங்களை பூமியில் 4 திசையில இருந்தும் கூட்டி சேர்ப்பேன். ஆனா அதற்கு நான் என்ன மெத்தட் எல்லாம் பயன்படுத்தேன், முதல்ல நான் யார் அனுப்புவேன், கரெக்ட், மீன் பிடிக்கிறவர்கள். சோ ஃபிஷர்மேன், மன்னிக்கணும், நாம ஆக்சுவலா இங்கிலீஷ்ல கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணல, முழு ப்ரோக்ராம் தமிழ்ல பண்ணினோம். கம்ப்யூட்டர்ல கொஞ்சம் ப்ராப்ளம். எல்லாம் கடைசி நேரத்துல மறுபடியும் அவசரத்துல இங்கிலீஷ் பண்ணிட்டோம். ஃபிஷர்மேன் ஜெரேமியா 16:16 மீன் பிடிக்கிறவர்கள். சோ இவர்கள் யார் நமக்கு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம கேட்டுடுறோம். ஒரு சில அந்த மீன் பிடிக்கிறவர்கள் வேலையை செய்தாங்க இல்லைங்களா, அவர்கள் பத்தி பார்க்கும் பொழுது முதல்ல இருக்கிறாரு தியோடர் ஹெர்ஷல்ஸ். இவர் தான் சகோதரர் தியோடர் ஹெர்ஷல், பிரதர் ஹெர்ஷலுடைய காலத்துல இருந்தாங்க. ஒரு பத்திரிகையாளன். இவர் தான் இஸ்ரேலர்கள் மீது யூதர்கள் மீது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற எல்லா படுகொலைக்கும் ஒரு தீர்வு, இஸ்ரேலுக்கு ஒரு சொந்தமா ஒரு தேசம் அந்த பாலஸ்தீனத்திலே உருவாக வேண்டும் என்ற கருத்தை முதல் முதல்ல முன்வைத்தார். இந்த தண்டனை காலங்கள்லாம் முடிஞ்ச போது அப்போ இவர் ஆரம்பிச்சதுதான் இந்த ஜயனிஸ்ட் மூவ்மெண்ட். ஜயனிஸ்ட் காங்கிரஸ் இவர் ஏற்படுத்தினார். அப்புறம் இவருடைய கருத்துக்கள் ரொம்ப பிரபல்யமாச்சு, அநேக யூதர்கள் ஏற்றுக்கொண்டாங்க, மீண்டும் தேசத்துக்கு திரும்பி வருவதற்கு முயற்சி செய்தாங்க. சகோதரர் ரசூல் இவரும் சம காலத்துல இருந்தவங்க. சகோதரர் ரசூலுடைய கருத்துக்கள் கூட இவர் பார்த்துருக்கிறார். சோ அப்போ தியோடர் ஹெர்ஷல்ஸ் ரொம்ப முக்கியமானவர் இஸ்ரேல் விஷயத்துல. ஏன்னா இவங்க இஸ்ரேல் தேசம் உருவாக்குவதற்கு இவர் தான் மிக முக்கிய காரணம். யூதர்களே இன்ன வரைக்குமே அங்க நம்புறாங்க. போக போற பிக்சர்ஸ்ல சில சாட்சிகள் அதுக்கு நாம அங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் இவங்க முயற்சி, அப்புறம் அப்ப இருந்த ஒரு அரசியல் சூழ்நிலை, டர்க்கிட்ட இருந்து இவங்க விடுதலை பெற்றாங்க. யாரு இஸ்ரேல் ஜனங்கள், அந்த இஸ்ரேல் பகுதி டர்க்கியினுடைய கையில இருந்து இங்கிலாந்து தேசத்துக்கு வந்துச்சு. அப்ப பிரிட்டிஷ் இங்கிலாந்து ஆளுகை செஞ்சிட்டு இருந்தாங்க. சோ அங்க இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் தான் ஆர்தர் பால்ஃபோர். சோ இவர் தான் வந்து என்ன பண்ணாரு பாருங்க. அந்த நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா 1917 மேல அங்க லெட்டர் மேல இருக்கு பாருங்க, November 2, 1917 பால்ஃபோர் டிக்ளரேஷன். பிரதர் குர்சினா கூட அவர் அருமையா ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா இல்லைங்களா, மில்லினியல் பிக்சர்ஸ்ல 1917 ஒரு பேரலல் அங்க அப்படியே கொடுத்தார் 2017. சோ பால்ஃபோர் டிக்ளரேஷன், சோ இதுல தான் வெளி ஆயிடுச்சு பிரகடனம், பால்ஃபோர் பிரகடனம். சோ இவர் தான் அறிக்கை விட்டுட்டார், இஸ்ரேல் ஜனங்கள் பாலஸ்தீனத்துல ஒரு தனி தேசமா அவர்கள் குடியிருக்கிறதுக்கு நான் அனுமதிக்கிறேன். சோ பிரிட்டன் சார்பில் இந்த ஒரு அறிக்கையை இவர் தான் வெளியிட்டார். யாருக்கு வெளியிட்டார்னா, யூதர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தார் இன்னொருத்தர் தலைவர் வால்டர் ரோத்ஸ்சைல்ட். இவரே இவங்க ஃபேமிலி ரொம்ப பெருசு, அவங்க ஃபேமிலியினுடைய பேர் தான் ரோத்ஸ்சைல்ட் ஃபேமிலி. இவங்க இஸ்ரேல இருந்துட்ட ஒரு பேங்கர், ரொம்ப பெரிய பணக்காரர். சோ இவர் இவருடைய சப்போர்ட் இஸ்ரேலர்களுக்கு இருந்துச்சு. சோ இவருக்கு தான் அவர் ஆல்ஃபர் மன்னிக்கணும் பால்ஃபர் அவர் வந்து லெட்டர் எழுதியிருந்தார். இந்த மூணு பேருடைய பங்கு ரொம்ப பெரிய பங்கு. சோ இவர்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டும் அவங்களுடைய தேசத்துல தேவனால கூட்டி சேர்க்கப்படுகிற விஷயத்துல. சோ அந்த ஃபிஷர்மேன்ஸ் நம்ம சொன்னா ரொம்ப முக்கியமா முதல் போட்டோல பார்த்த நம்ம வருகிறார் என்று பார்க்கிறோம். சோ நெக்ஸ்ட் என்ன ஆச்சு இவங்களுடைய முயற்சி எல்லாம். அப்போ உலகம் முழுக்க சிதறியிருந்த யூதர்கள்ல சிலர் வர ஆரம்பிச்சாங்க கப்பல் மூலமா, பலவித மூலமா அவர்கள்லாம் வந்தாங்க. சோ இந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டும் தேசத்துல கூடி வரக்கூடிய காலம் இதெல்லாம் ஆரம்பிச்சு. இதெல்லாம் 1917, அதற்கு பின்னால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு திட்டம் வந்து முன்னேற்பாடு. நம்ம பார்க்கிற பிக்சர்ஸ் எல்லாம் சிதறி போயிருந்த யூதர்கள் மீண்டும் இஸ்ரேலுக்கு அங்க வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. சோ இப்படி வந்துட்டு இருந்தாங்க. மறுபடியும் ஒரு பெரிய அரசியல் மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டுச்சு. நம்ம அவங்களுக்கு இஸ்ரேல் பிராத்தசியில் எடுத்துருக்கிறோம். சோ பிரிட்டன் இந்த மாதிரி அனுமதி கொடுத்து யூதர்கள் வந்துட்டு இருக்கும் பொழுது, சோ இப்போ பிரிட்டன் கிட்ட அரபு தேசங்கள் எல்லாம் போய் புகார் செய்து இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா நாங்க வந்து எண்ணெய் எல்லாம் தரமாட்டோம், இந்த மாதிரி ஆயில் டிப்ளமசி உருவாச்சு. சோ அரபு தேசங்களை திருப்தி படுத்துருக்கு. இஸ்ரேலர்கள் யார் இனிமேல தேசத்துக்குள்ள வரக்கூடாதுங்கிற கட்டளை கூட கொஞ்சம் நாட்கள்லயே பிறந்துச்சு. சோ அப்போ மறுபடியும் இஸ்ரேலர்கள் அந்த தேசத்துக்குள்ள போகுவதில் அவங்களுக்கு தடங்கள் வந்துச்சு. சோ இங்க பாக்குற பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்க. சோ திரும்பக்கூடிய இஸ்ரேலர்களை அவங்க வெளியே அனுப்புற அந்த காட்சிகள் எல்லாம் அங்க இருக்கு. சோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ். 1878 தேவ திட்டத்துல அந்த தண்டனை காலம் முடிஞ்சிச்சு. அப்புறம் மீன் பிடிக்கிற சில தேவன் ஏற்படுத்தினா அந்த தலைவர்கள் அவர்களுடைய வேலையை ரொம்ப செய்தாங்க. சோ திரும்பி கூட்டி சேர்க்கப்படுவது கொஞ்சம் ஆக ஆரம்பிச்சது. இப்படி போகும்போது நம்ம உங்களுக்கு வசனம் நினைவு இருக்கும் நினைக்கிறேன், நானு இஸ்ரேல் ஸ்டடியில் இருக்கும், அவர்கள் என்னுடைய தேசத்தை என்ன பண்ணிட்டாங்க, பங்கிட்டு கொண்டார்கள். சோ அப்ப இந்த உலக நாடுகள் தங்கள் சுயநலத்துக்காக இஸ்ரேலுக்கு கொடுக்க இருந்த தேசத்தையும் அவர்கள் கொடுக்க மறுத்த போது சோ திரும்பி கொடுத்த யூதர்களுக்கு கொஞ்சம் உபத்திரவங்கள் மறுபடியும் அங்க ஆரம்பிச்சிச்சு. சோ இந்த சமயத்துல கொஞ்சம் மேற்கத்திய நாடுகள்ல பெரிய தலைவர் உருவாயிட்டு இருந்துட்டாரு, அவருக்கு யூதர்கள் மேல ரொம்ப கோபம். சோ அவர் யார் பார்க்கிறோம் நம்ம, ஹிட்லர், உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. சோ அப்போ இவரை நாம என்ன சொல்லுவோம், இவங்க அதாவது இந்த புதிய சேர்க்கல ஒரு இரண்டாவது பேஸ், முதல்ல மீன் பிடிக்கிறவர்கள் அப்புறம் வேட்டைக்காரர்கள். சோ ஜெர்மன் டிக்டேட்டர் ஹிட்லர் இருக்கிறாரு பாருங்க, முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு பாருங்க, மஃப்டி ரொம்ப முக்கியம். சோ யூதர்கள் கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்கள் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டாங்க இல்லைங்களா. சோ அந்த காரியம் நிறைவேறதுல இந்த மஃப்தியினுடைய பங்கு ரொம்ப அதிகம். இவர் ஒரு அரபு தலைவர். இவரும் ஹிட்லரும் சேர்ந்துதான் இந்த யூத இனம் படுகொலை செய்யப்படுவதற்கான ஆரம்பத்தட்ட வேலைகள் ரொம்ப அருமையா செய்தாங்க. சோ மஃப்தி அப்புறம் ஹிட்லர் இவங்க ரொம்ப முக்கியம். சோ வேட்டைக்காரர்களுடைய வேலை அப்புறம் ஆரம்பிச்சது. சோ இதெல்லாம் கொஞ்சம் காலம் படிவது 1920, 25, 30 இதெல்லாம் வச்சிருக்கும் பொழுது. சோ இரண்டாம் உலக போர் சமயத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ அப்போ என்ன சொல்லலாம், மீன் பிடிக்கிறவர்கள் அவர்கள் வந்து ஜயனிஸ்ட் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சு, சியோ இயக்கம் ஆரம்பிச்சு, இஸ்ரேலர்களை திரும்பி வரணும்ட்டு ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தி யூதர்களை கொண்டு வந்தா, இன்னும் நிறைய யூதர்களை கொண்டவருக்கு தேவன் யார் பயன்படுத்தினார், அந்த மீன் மன்னிக்கணும் வேட்டைக்காரர்கள், அதே எளிமையா 16:16 தான். ஆனா இந்த வேட்டைக்காரர்கள் எப்படி எல்லாம் பண்ணாங்க பாருங்க, இன்னைக்கு காயில் கூட பிரதர் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணார், சகோதரர்கள்லாம் நிறைய பேர் எடுத்துருக்கிறாங்க யூதர்கள் என்ன மாதிரி எல்லாம் சித்திரவதை பண்ணாங்க. சோ நம்ம நிறைய கேட்டுருக்கிறோம். சோ இன்னைக்கு கொஞ்சம் அதை நாம பிக்சர்ல பார்க்க போறோம், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணு இல்லை. சோ ரொம்ப முக்கியம் இந்த வேட்டைக்காரர்கள். சோ யூதர்களுக்கு விரோதமா எப்படி ஹிட்லரே மக்தி இன்னும் நிறைய தலைவர்கள் செயல்பட்டாங்க. சோ அந்த யூத இனத்தினுடைய அந்த படுகொலை எப்படி எல்லாம் சம்பவிச்சது, ரொம்ப பெரிய இன்சிடென்ட் இது, தி ஹாலோகாஸ்ட் சொல்றாங்க. போய் நம்ம நெட்ல எதுலயாவது போட்டு பாருங்க, ஹாலோகாஸ்ட் என்ன மாதிரி பிக்சர்ஸ் வரும்னா நம்ம அப்படியே கண்ணீர் விடுவோம். சோ யூத இனம் என்கிற ஒரு இனம் எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணப்பட்டிருக்கிறாங்க, 60 லட்சம் எங்கேயுமே இந்த மாதிரி மறைச்சது கிடையாது. சோ அப்போ என்ன மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி அவங்க கொலை பண்ணிருக்கிறாங்க நம்ம போய் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சோ ஆனா தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். சோ வேட்டைக்காரர்கள் வேட்டையை தான் ஆடுவாங்க வேற வழி. சோ அப்போ கான்சன்ட்ரேஷன் கேம்ப், இது தமிழ்ல எனக்கு எப்படி சொல்றது தெரியல, இது ஒரு வகையான முகாம். கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ங்கிற ஒரு ஏற்பாட்டின் மூலம்தான் கும்பல் கும்பலா கொலை செய்யப்பட்டாங்க யூதர்கள். ஜெனோசைட் இங்கிலீஷ்ல நாம் சொல்லுவோம், ஒரு பெரிய கூட்டமா மறிக்கிறது. சூசைட்னா தனியா தற்கொலை பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா, ஜெனோசைட்னா கும்பல் கும்பலா மறிக்கிறது. சோ அந்த மாதிரி கும்பல் கும்பலா இந்தர்களை கொலை பண்றதுக்கு அவர்கள் ஏற்படுத்தின ஒரு விஷயம் தான் இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப். சோ இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் கேம்ப் கிட்டத்தட்ட ஜெயில் மாதிரி. ஆனா ஜெயில போன்ற விஷயத்துல வித்தியாசமா இருக்கும். எப்படின்னா ஜெயிலுக்கு போறதுனால ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, கோர்ட்ல வச்சு விசாரிப்பாங்க. ஆனா கான்சன்ட்ரேஷனுக்கு எந்த விசாரணை எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் குடிப்பாங்க அவ்வளவுதான், குடிச்சு அந்த கேம்புக்குள்ள விட்டுருவாங்க. சோ ஜெயில போட்டுட்டா ஒரு பீரியட் இருக்கும் அவருக்கு தண்டனை காலம் என்று சொல்லிட்டு. ஆனா கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல தண்டனை காலம் எல்லாம் ஒண்ணு கிடையாது, அது மாத்திரம் இல்ல மரண பரியந்தம் கூட இருக்கிறதுக்கு சாகுற வரைக்கும் அவங்க போடணும்னு நினைச்சாங்கன்னா போட்டுருவாங்க அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டே ஜெயில வந்துட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், என்னதான் ஒரு கைதியா இருந்தாலும் கிரிமினலா இருந்தாலும் அவங்க தனி மனித உரிமைகள் எல்லாம் படிக்க கூடாது, அதெல்லாம் பக்காவா செய்வாங்க ஜெயில. பட் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல அப்படி எல்லாம் கிடையாது, அவரை வந்து ஒரு மிருகம் போல கூட நடத்தலாம், எதா வேணா செய்யலாம். அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் யாருடைய அதிகாரத்துக்குள்ள இருக்குதோ அவங்களுடைய மனம் போன போக்குல அந்த கேம்ப்ல வரவங்கள நடத்துவாங்க. சோ அந்த மாதிரி தான் பாருங்க, நான் சொல்ல போறது ஜெயிலுக்கு சம்பந்தமே இல்லை, ஆக்சுவலா ரொம்ப சித்திரவதை கொடுமை செய்யக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப். சோ இதெல்லாம் ஏற்படுத்தினாங்க. அப்போ இரண்டாம் உலக போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில தேசங்கள்ல சில முக்கியமான கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் இருந்துச்சு. ஆனா அடையில இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் வந்து நிறைய ஆயிடுச்சு. ஜெர்மனி அந்த மேற்கத்திய நாடுகள்ல நிறைய உருவாயிடுச்சு. சோ அதுல எல்லா யூதர்கள் போட்டாங்க. என்ன இந்த ஒரு புள்ளி விபரம் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த சமயத்துல கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்த யூதர்களுடைய எண்ணிக்கை 70 லட்சத்திலிருந்து 80 லட்சம் யூதர்கள். ஆனா ஒரு சில வருஷத்துல அத்தனை பேர் யூதர்கள்ல 60 லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டுட்டாங்க. மொத்தமா 70 லிருந்து 80 லட்சம் பேர் இருந்தாங்க. ஆனா ஒரு சில வருஷத்துல 60 லட்சம் யூதர்களை படுகொலை செய்யப்பட்டாங்க. சோ விதவிதமான முறைகள் எல்லாம் அவர்கள் கையாண்டுதான் இந்த படுகொலைகள் நடந்துச்சு. சோ அதுல சில விஷயங்கள் பார்க்கலாம். எந்த பிலிமுக்குமே ஒரு சென்சார் இருக்கணும். நம்ம கூட சென்சார் பண்ணிட்டோம் நிறைய கஷ்டமான படங்கள் எல்லாம். குழந்தைங்க இருக்கிறாங்க, சிஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, பிரதர்ஸ் இருக்கிறீங்க. சோ எமோஷனல் காமிக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிளா ஃப்ரீயா பாருங்க. சில விஷயங்கள் ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தா கூட, ஆனா அப்படின்னு இது இருக்காது. சோ அப்போ சில முறைகள் பாருங்க, இது எப்படி அவர்கள் கொலை செய்ய பண்ணப்பட்டாங்க. சோ இங்க எல்லாம் பார்க்கறது எல்லாம் யூதர்கள். இவங்கெல்லாம் பக்கத்துல ஒவ்வொரு தேசத்துல இருந்த யூதர்கள். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல இந்த ஜெர்மன்ஸ் ஹிட்லருடைய ஆட்கள் முதல்ல கான்சன்ட்ரேஷன் கேம்ப் இருக்கிற இடத்துக்கு வர வச்சிருவாங்க. அவங்க எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அதையெல்லாம் காலி பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிடுவாங்க. பாருங்க, இது இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல நீங்க பாக்குறீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் பிக்சர்ல அந்த ஜனங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கட்டடம் தெரியுதுங்களா, அந்த அந்த கோயில போயில ஒரு பெரிய கோபுரம் தெரியுதா? சோ ஆக்சுவலா அது ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப். சோ அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு வர்றதுக்காக இவ்வளவு யூதர்கள் ட்ரெயின்ல வந்து இறங்கி நிக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் தெரியாது, போய் போய் எவ்வளவு சித்திரவதையில சாக போறோம். சாகே போல அங்க பாத்தீங்கன்னா பெல்ஜியத்துல இருந்து வந்துட்டா கிளம்புறாங்க, பட்டணத்தை விட்டு கிளம்புறாங்க கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு. சோ இது மாதிரி பாருங்க, யூதர்கள் பாருங்க, யூதர்கள் மாத்திரம் நடுநாட்டுல கைதிகள் மாதிரி வர சுற்றி நிக்கிற ஆட்கள் எல்லாம் பாருங்க. சோ அப்படியே அந்த ஒரு இனத்தின் மேல மற்றவர்களுடைய அந்த கோபம் எரிச்சல் எல்லாம் அப்படியே போகுது. எப்படி பாவமா வராங்க பாருங்க யூதர்கள். நெக்ஸ்ட் இதுல பாருங்க. சோ அது ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப். சோ இந்த மாதிரி முதல்ல எங்க எல்லாம் யூதர்கள் இருந்தாங்களோ அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு வரவழைக்கப்பட்டுறாங்க. சோ அந்த கான்சன்ட்ரேஷனுக்கு அவங்க வர வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது அங்க என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த கேம்ப்ல வந்து பல விதமான முறைகள்ல கொலை செய்யப்பட்டாங்க. ஒன்னு எடுத்துட்டீங்கன்னா சுட்டு கொள்றது, ரொம்ப சிம்பிளா காமிச்சிருக்கிறேன் நான். பிக்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குது, ஆனா நான் ரொம்ப சிம்பிள் காமிச்சிருக்கேன். சோ அங்க பாருங்க, குழந்தைய கூட காப்பாத்திருக்க அவர் ரெடி, ஆனா தன் உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனா சுடப்படுறாங்க. இதெல்லாம் எக்ஸாக்டா அந்த அங்க நடந்த சூழ்நிலைகள். சோ நிறைய பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க, விதவிதமான முறையில சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, சுட்டுக் கொல்லப்படுறது ஒரு முறை, ஃபயரிங் மெத்தட் இருந்துச்சு, முகல் கும்பலா செஞ்சாங்க. சோ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பிக்சர். நெக்ஸ்ட் நாம பார்த்தோம்னா, சிலர் தூக்கு போட்டாங்க வேற வேற ஊர்ல இருக்கிற பாருங்க, அந்த லைன் அங்க இருக்கிறாங்க பாருங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. சோ இதெல்லாம் நடந்துச்சு. சோ இப்படி எல்லாம் அவங்க பாருங்க, நீங்க லைனா கவனிச்சுங்க, சில பிக்சர்ஸ் ஃபாஸ்டா போயிடும் குழந்தைங்க இருக்கிறாங்க. சோ அப்போ இந்த மாதிரி தூக்கு கூட போட்டாங்க. வேற மாதிரி சொல்லணும்னா, சோ இது கேஸ் சேம்பர்ஸ் ரொம்ப பிரபல்யம், நிறைய பேரை ரொம்ப சுலபமா கொள்றது, செலவே இல்லாம. என்னன்னா இந்த கேஸ் சேம்பர் அதாவது ஒரு ஒரு அறி ஒரு அறை, அதுக்குள்ள நிறைய பேரை திணிக்க முடிஞ்ச அளவுக்கு திணிச்சிருந்து திணிச்சிட்டு அந்த அறைய க்ளோஸ் பண்ணிட்டு அந்த அறைக்குள்ள இருக்கிற இந்த குழாய்கள் வழியா விஷ வாயுக்களை அப்படியே அவங்க பண்ணி விட்டுருவாங்க. சோ இந்த விஷ வாயு அறை, கேஸ் சேம்பர்ஸ். சோ அப்போ ஒரு ஒரு சில நிமிடங்கள் தான். சோ அந்த யூதர்கள் அப்படியே மறைச்சிடுவாங்க. அப்புறம் அவங்க எடுத்து அடக்கப்படுறது. அந்த மாதிரி குழப்பம் பிளஸ் இருக்கவங்க பண்ணிட்டா கேஸ் சேம்பர். சோ பாருங்க, இது ஒரு கேஸ் சேம்பர், இப்போ நினைவு சின்னமா அங்க வச்சிருக்கிறாங்க. பாருங்க அந்த அறை எப்படி இருக்குது பாருங்க. சோ வெளியே இருந்து ஒரு பொட்டு காத்து கூட வராது. சோ இது இந்த வாசல் இப்ப அவங்க இடிச்சு ஏற்படுத்தி இருக்கிறது. சோ இந்த மாதிரி கேஸ் சேம்பர்ஸ்ல போட்டு கொலை பண்ணுவாங்க. வேற முறை நாம் சொல்லணும்னா, பசி பட்டினி அதாவது கேம்ப்ல போட்டுருவாங்க அவங்கதான், மற்றபடி அவங்களுக்கு சாப்பாடு ஒண்ணும் கிடையாது. என்ன அப்படியே பசி 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 அப்படியே ஆட்கள் எல்லாம் மெலிஞ்சு போய் அப்படியே சாவாம். சோ இதெல்லாம் நல்லா இதுவெல்லாம் அவங்க பயன்படுத்தின முறை, சுட்டு கொன்றது, தூக்கில போடுறது, கேஸ் சேம்பர்ஸ்ல போடுறது, இல்லாட்டி பசி கொடுமையிலேயே அவங்கள சாக வைக்கிறது, இதெல்லாம் நடந்துச்சு. இன்னொரு வினோதமான முறை என்னன்னா மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றாங்க. சோ இந்த யூதர்கள் பாருங்க தேவனுடைய ஜனம். சோ அந்த வசனம்தான் நம்ம இப்பதான் நினைவு பார்க்கணும். பரவாயில்ல, இயேசுவை நீங்க சிலுவையில போடுங்க, எங்களுக்கு என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், அவருடைய ரத்தப்பள்ளி யாருனாலும் வரட்டும், எங்கள்னாலையோ எங்கள் சொன்னது வந்து கிபி 33. ஆனா இதெல்லாம் நடந்தது 1920-30க்கு அப்புறம், 1800 வருஷம் ஆனாலும் தேவன் அது சரி கட்டா நடந்தது. எங்கள் மேல மாத்திருந்தா எங்க பிள்ளைகள் மேல பிள்ளைகள் தப்பு செஞ்சவங்க அவங்க, இதெல்லாம் அவங்களுடைய சந்ததி பட்ட கஷ்டங்கள். சோ என்ன மாதிரி இன்னொரு மெத்தட் அப்படின்னா மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, மருத்துவ பரிசோதனை. சோ அப்ப என்ன மெடிக்கல் இந்த லெவலுக்கு எல்லாம் இம்ப்ரூவ் ஆகல இல்லைங்களா. ஆனா எந்த மருந்து கொடுத்தா மனுஷனுக்கு என்ன ரியாக்ட் ஆகும், எப்படி நாம இன்னைக்கு என்ன பண்றாங்க, இன்னைக்கு எப்படி சோதனை பண்றாங்க, புது மருந்து வந்துச்சுன்னா எலி இருக்கும், நாய் இருக்கும், குரங்கு இருக்கும், அதுக்கு போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. சோ செத்து போச்சுன்னா செத்து போச்சு அது விலங்கு. பட் அந்த நிலைமையில யார் இருந்தாங்க, சோ யூதர்கள். இது ரொம்ப வினோதமான டெஸ்ட். ஒரு பைலட்டு மேல போகும்போது அவருடைய பாடியில என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம், அவர் என்ன ரொம்ப வேகமா போறார் ஒலியை விட. சோ என்னென்ன இதெல்லாம் அந்த மாதிரி பிளேன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது கண்டுபிடிச்சா அந்த பைலட்டுக்கு என்ன ஆகும், அது கீழே வச்சே செக் பண்ணி பார்த்துருக்காங்க, செத்து போயிருக்கிறாரு பாரு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல. சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்க்கு நிறைய யூதர்கள் பயன்படுத்தப்பட்டாங்க. சோ ஜெர்மன் சயின்டிஸ்ட் இந்த மாதிரி யூதர்களை வந்துட்டு சும்மா பரிசோதனை செய்யறதா வச்சிருந்தாங்க. அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை பரிசோதனை செய்வாங்க. அடுத்து பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். குழந்தைகள் பாருங்க, யூத குழந்தைகள் இவங்கெல்லாம் யாருன்னா அந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு உட்படுத்தப்பட்ட யூத குழந்தைகள். ஆனா காப்பாற்றப்பட்டுட்டாங்க. காப்பாற்றப்பட்டதுக்கப்புறம் எடுத்த போட்டோ இது. நாசிஸ் எல்லாம் இப்படி போட்டோ எடுக்க அனுமதிக்க மாட்டாங்க. எல்லாமே பாருங்க, ஒரே 8 வயசு குழந்தைங்க தான். ஆனா அவங்களுடைய சரீரம் இருக்கிற நிலைமையை பாருங்க. காரணம் என்னன்னா இவர்கள் அந்த மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. என்னென்ன மருந்து கொடுத்தாங்களோ என்னென்ன பண்ணாங்களோ தெரியாது. பட் இந்த மாதிரி தான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த தருளை காலத்துல அவர்கள் வாங்கி கட்டிட்டாங்க. கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல ரொம்ப வினோதமான முறை என்னன்னா பாருங்க, இது பசங்க, இதுவும் மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் தான். சின்ன குழந்தைகளை நிறைய பேரும் மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பயன்படுத்திட்டாங்க. குழந்தைகள் எல்லாம் யூத குழந்தைகள் மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், பெரியவர்கள் வேணா எது விதமா கொலை பண்ணிடலாம், ஆனா இவங்க எல்லாம் மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல அவங்க கொலை செஞ்சிருக்கிறாங்க பாக்குறோம் நாம. சோ இப்படி செய்தவர்களுடைய எண்ணிக்கை சகோதர சகோதரிகள அதுதான் நம்ம பாக்குறோம் ஹிஸ்டரியில. கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்கள். ரொம்ப ரொம்ப சுருக்கமா நான் சொல்றேன், ஒரு வேலை இன்ஃபர்மேஷன் எடுக்க தெரிந்த சகோதரர்களா சகோதரிகளா முயற்சி பண்ணீங்கன்னா எல்லாரும் பெருசா பார்க்கலாம். எவ்வளோ பிக்சர்ஸ், எவ்வளோ சதி, எவ்வளோ கொலை, எவ்வளோ கொடுவோம். ரொம்ப டீசெண்டா இருக்கிறது தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், ஏன்னா நம்ம இப்பயும் போடுறோங்கிறதுனால. சோ ஆனா அப்படி எல்லாம் பல விதத்துல கொலை செய்யப்பட்ட யூதர்களுடைய சடலங்கள் பாருங்க. இன்னும் சில போட்டோஸ் நான் காமிக்கிறேன். இதெல்லாமே அந்த வேட்டைக்காரர்கள், இது நிறைவேறணும், அது நிறைவேறிடுகிறது தான் நம்ம பார்க்கிறோம். குழி தோண்டிட்டு இருக்கிறாங்க பாருங்க, எல்லா யூதர்கள் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல பாடிஸ் டெட் பாடிஸ் எப்படி எடுத்துட்டு போறாங்க, லாரியில மாட்டு வண்டியில எப்படி கிடக்குது பாருங்க. குழந்தைகள் தான் ரொம்ப வேகமா போறாங்க. ஒரு பெரிய குழியில அப்படியே போட்டுடுறாங்க. ஜஸ்ட் ஒரு பெரிய குழி தோண்ட போட்டுடுறாங்க, அப்படியே போட்டுடுறாங்க. சோ இதெல்லாம் அந்த ஜூதையில படுகொலை, ஹோலோகாஸ்ட், பெரிய டாபிக் இது ஹிஸ்டரியில. இது இன்னும் பயங்கர அளவுல பேசிட்டு இருக்கிறாங்க. ஈரான் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்களா, நம்ம சொல்றோம் இல்லைங்களா, தேர்ந்து யாரும் இருக்கீங்களா, ஈரான் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் எப்பயுமே இஸ்ரேல சந்திச்சுட்டே இருப்பாருன்னு சொன்னோம் இல்லைங்களா, அகமதி நிஜா. அவர் வந்து ஹோலோகாஸ்ட் மறுக்கிறார். அப்படியெல்லாம் ஒன்றும் யூதர்கள் ஒன்றும் படுகொலை எல்லாம் செய்யப்படல, இவங்க தான் சும்மா கடை விட்டுட்டு இருக்காங்க. ஈரான் பிரைம் மினிஸ்டர் ஹோலோகாஸ்ட் இந்த யூதையில படுகொலையை மறுக்கிறார் பாருங்க. அப்போ இதெல்லாம் இன்னும் போயிட்டு இருக்கு இந்த டாபிக். இஸ்ரேல் ஜனங்களே, ஆனா அவங்களுக்கு தேசத்துக்கு தேசமா அவங்க உருவாகிறதுக்கு இதெல்லாம் அவசியமா கூட இருக்கு, பின்னாடி பார்க்க போறோம். சோ இந்த மாதிரிதான் படுகொலை செய்யப்பட்டாங்க, கும்பல் கும்பலா எரிக்கிறாங்க டெட் பாடிஸ். சோ அவ்வளவு சடலங்களை எரிக்கணும், இப்படித்தான் கும்பல் கும்பலா அவங்களை போட்டு எரிச்சுட்டாங்க. சில வேற முறைகள் கூட இருந்துச்சு பாத்தீங்கன்னா. எது ஓவன்? அந்த சடலங்களை எரிக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தினா ஓவன். ஓவன்னா புரியுதுங்களா? இன்னைக்கு ஓவன் இருக்குது, என்ன தான் வைப்போம்? இல்ல கேக்கல, அது பிரெட் தான் வைப்போம். நாங்க யார் வச்சிருக்கிறாங்க உள்ள ஒருத்தருடைய ரிப்ஸ் தெரியுது பாருங்க, நெஞ்செலும்பு தெரியுது பாருங்க, ஒரு யூதனுடைய ரிப்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவன்ல வரிசையா சுயுதர்கள் சடலங்கள் போறக்கு பயன்படுத்தப்பட்ட ஓவன்ஸ். சோ அங்க ஒரு சடலம் கிடைக்குது, இன்னொருத்தர் உள்ள அனுப்புறாங்க. இதெல்லாம் அந்த டெட் பாய்ஸ் இவர்களுடைய கைங்காரியம் ரொம்ப இருந்துச்சு. அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு நிறைய பேர் அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்து விடுதலை செய்யப்பட்டாங்க. சில யூதர்கள் நிறைய பேர், அதாவது 60 லட்சம் பேர் போயிட்டாங்க இல்லைங்க, நம்ம சொன்னா 80 லட்சம் பேர் வரைக்கும் இருந்தாங்க, 60 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. சோ மீதி இருந்தவங்க கூட கேம்ப்ல தான் இருந்தாங்க. சோ அவங்கள கேம்ப்ல இருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்களுடைய சில போட்டோஸ் ஒரு குழந்தைகளோட பார்க்க. சோ இதெல்லாம் ஒரு நோய் குழந்தைகளுக்கு வரும், ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு விதமான நோய் வரும். தலை வந்து சைஸ் பெருசாயிரும், வயிறு கூட ரொம்ப பெருசாயிரும், ஆனா கை காலெல்லாம் வெறும் குச்சி மாறி ஆகும். மால் நியூட்ரிஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவோம், அதாவது உணவு கிடைக்காம வர்றது. சோ இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல தப்பிச்ச ஒரு யூதர் குழந்தை. சோ இவங்கெல்லாம் சந்தோஷமா நிக்கிறாங்க பாருங்க, கோஸ் கொடுக்குறாங்க, ஏன்னா பொழைச்சிட்டாங்க. ஆனா ஆட்களுடைய நிலைமை பாருங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. சோ இவங்க எல்லாம் கான்சன்ட்ரேஷன் கேம்ப் சர்வைவர்ஸ் அப்படின்னா அதுல மாற்றி பிழைத்த யுவர்கள். சோ எப்படித்தான் அது வந்துச்சு? இதெல்லாம் யாருடைய மனசு அப்படியே குத்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் இந்த உண்மைகள் வெளியே வரும்போதுதான், அச்சே இந்த இனத்துக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும்ப்பா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போதுதான், சரி ஒரு தேசம் கொடுத்துருங்க முடிவாச்சு. சோ அப்படி முடிவாயித்தான் 1948 மே மாசம் 14ஆம் தேதி இஸ்ரேல் அங்க சுதந்திரம் வாங்கி ஒரு தேசமா பாலஸ்தீனத்துல அவர்கள் உருவானாங்க. ஆனா இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பரிதாபம் ஏற்படுவதற்காகவா அட்லீஸ்ட் இவைகள் நடந்திருக்கும். சோ தேவன் ஆனா இதெல்லாம் அவருடைய ஞானத்தில் நடத்துறார். ஆனா உண்மையிலே உலக தேசங்கள் இஸ்ரேலுக்கு, ஏன்னா இல்ல இஸ்ரேலுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, இன்னைக்கு கொடுத்துட்டு ஏதா கொடுத்தோன் இருக்கிறாங்க. சோ அப்ப கொடுத்தத அவங்ககிட்ட இருந்து அபகரிக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் நடக்குது. இந்த ரீசெண்டா இந்த இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ண போகுது, எனக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு. என்னன்னா பால்ஃபர் டிக்ளரேஷன் பத்தி போட்டோஸ் எடுக்கிறதுக்கு சர்ச் பண்ணா என்ன வரும்னா, த இன்ஃபேமஸ் பால்ஃபர் டிக்ளரேஷன் அப்படி வருது. த இன்ஃபேமஸ் அப்படின்னா மற்ற ஜனங்களுக்கு மத்தியில அந்த ஒரு பிரகடனம் பிரபலம் ஆகல. ஏன்னா அந்த பிரகடனம் எதை சொல்லுச்சு, யூதர்களுக்கு என்ன கொடுத்துருந்தோம், தேசம் கொடுத்துடணும்னு சொல்லி தேசம் கொடுத்தனால அது ஒரு பிரபலமே மாறாத பிரகடனம் படிச்சோம். ரொம்ப ஆச்சரியமா, உலகத்தான் பார்வையில எப்படி இருக்கு. ஆனா நம்ம பாருங்க என்ன காமிக்கிறோம், மீன் பிடிக்கிறவர்கள் பைபிளோட லிங்க் பண்ணி சந்தோஷமா காமிக்கிறோம். ஆனா உலகம் என்ன சொல்றது, அது இன்ஃபேமஸ், அது தேவையில்லாம பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் பிரச்சனையா இருக்கு சொல்றாங்க. சோ அப்போ இஸ்ரேல் 1948 சுதந்திரம் வாங்கினாங்க, த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் பார்ன், த பாலஸ்டைன் போஸ்ட். சோ அப்போ இஸ்ரேல் உருவாகும் போது அந்த நியூஸ் பேப்பர்ஸ்ல வெளிவந்த செய்திகள் தெரியுமே, அந்த வருஷமே அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, ஒரு பெரிய யுத்தம் 1948 ஒரு 7 அரபு தேசங்கள் அவங்க சுற்றி இருந்தது. நம்ம இஸ்ரேல்கள் யுத்தம்னு பார்த்தோம் இல்லைங்களா, சோ அதுல ஜெயிச்சிட்டாங்க இல்லைங்களா. பாருங்க அந்த பீரங்கி பாருங்க, இதெல்லாம் இப்ப பாப்பா தான் வச்சிருக்கோம், ஆனா அப்போ அதுதான் அவங்க கிட்ட இருந்துச்சு, இதெல்லாம் வச்சு ஜெயம் கொண்டிருக்கிறாங்க. சோ இது 1948 யுத்தத்தினுடைய வெற்றி. அதுக்கப்புறம் தேசம் கிடைச்சிருச்சு 1948 அந்த யுத்தத்திலையும் ஜெயிச்சுட்டாங்க. இப்போ உலகம் முழுக்க இருந்த யூதர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கேம்ப் இருந்தவங்க கூட விடுதலை ஆயிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் தான் இந்த ஒரு மிகப்பெரிய காரியம் ஆரம்பிச்சு. நான் ஏற்கனவே சப்ஜெக்ட்ல சொல்லிருப்பேன், ஆலியா டு ஜெருசலேம் அப்படின்னா எழுந்து செல்வது. எங்க ஜெருசலேம், இஸ்ரேலர்களுக்கு இஸ்ரேலர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம். சோ எப்படியா இருந்தாலும் நாங்க என்ன பண்ணுவோம், எங்க தேசத்துக்கு நாங்க போயிடுவோம். அதனாலதான் அவங்க எங்க போய் செத்துலானாலும் அவங்க இருக்கிற வீட்டுல ஒரு சோர் என்ன பண்ண மாட்டாங்க, கட்டி முடிக்க மாட்டாங்க. சோ அவங்களுடைய சிம்பாலிக்கா காமிக்கிறாங்க, இது நாங்க தற்காலிகமா இருக்கிறது, எங்கள் தேசம் ஜெருசலேம் தான். சோ ஜெருசலேமுக்கு நாங்க ஒரு எப்படி எங்க வாழ்க்கையில இருந்து நாங்க திரும்புவோம், ஆலியா. சோ போயிட்ட யூதர்கள் மீண்டும் திரும்பி வர்றதுக்கு பேர் தான் ஆலியா. சோ ஆலியா டு ஜெருசலேம் எழுச்சி பெற்று அவங்க திரும்பி போவது ஆரம்பிச்சிச்சு. 1948 அவர்கள் அந்த ஒரு தேசம் வாங்கினதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிச்சு. நிறைய யூதர்கள் அதுல வந்து இறங்கினாங்க. பாருங்க அவங்க வந்த கப்பல்கள், அந்த கப்பல்ல ஒரு பேர் இருக்கு பாத்தீங்களா, அவர் மூலம் தான் இந்த ஏற்பாடுகள்லாம் துவங்குச்சு. அவங்க மறக்கல. சோ அந்த பேனர் கட்டிட்டு யூதர்கள் திரும்புறாங்க கப்பல்ல, கும்பல் கும்பலா யூதர்கள் வந்து திரும்ப ஆரம்பிச்சாங்க. சோ அந்த இன்னும் சில பேனர்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனா என்ன எனக்கு தெரியல. அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவது அருமையா நிறைவேறுச்சு. எல்லாம் எவ்வளவு கூட்டம் பாருங்க, எல்லா யூதர்கள். என்ன வசனத்துல சொல்லிட்டாரு, நான் அவங்களை என்ன பண்ணுவேன், மறுபடியும் கூட்டி சேர்ப்பேன். நான் ரெண்டாம் விசை கை நீட்டுவேன். முதல் விசை அவங்க பேபிலோன்ல இருக்கும்போது அங்கேயே நிறைவேறிச்சு, கூட்டி சேர்த்தார். நான் ரெண்டாம் விசை கூட்டி சேர்ப்பேன். எப்போ அவங்க சுவிசேஷம் முழுக்க சிதறடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சேர்க்கப்பட்டு ஒரு தேசமா உருவாயி. நமக்கு நல்லா தெரியும் 37 அந்த உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு ஒரு தேசமா உருவாகி செயல்பட ஆரம்பிச்சு. அவர்கள் இருந்தாலும் சுற்றி இருந்த அரபர்களுக்கு இவங்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. 1967 ஒரு யுத்தம், 6 days of war, 6 days நீடிச்ச யுத்தம். நம்ம கிளாஸ்ல எடுத்தோம் எவ்வளவு பெரிய கூட்டம், ஆனா எப்படி எல்லாம் ஜெயிச்சாங்க அவங்க. சோ 67 யுத்தத்துல என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் நினைவு இருக்குங்களா உங்களுக்கு? சோ அது வரைக்கும் இஸ்ரேலர்கள் தேசமா போய் இருந்துட்டாலும் அவங்களுக்கு சில பகுதிகள் கிடைக்கவே இல்லை. என்னென்ன பகுதிகள்? மேற்கு கரையெல்லாம் அவங்க கையில வரல. ரொம்ப விசேஷம், ஆணையம் கையில வரல. இப்ப அவங்க நிக்கிறாங்க பாத்தீங்களா, வெஸ்டர்ன் வால். அவங்க சும்மா ஒரு சோத்துல நிக்கல, எர்சலேம் அந்த ஆலயத்தினுடைய வெஸ்டர்ன் வால். வெஸ்ட்னா ஈஸ்ட், வெஸ்ட் கிழக்கு, மேற்கு சுவர். இது வந்து அவங்க சொத்து மாறி. இதுலதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வருஷம் வருஷம் அவங்க போயிட்டு யூதர்கள் முட்டி முட்டி அழுவாங்க. த வெயிலிங் வால் சொல்லுவாங்க, பெரிய சுவர். அப்ப கட்டினது வரைக்கும் அப்படியே இருக்குது சொத்து. இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கல. எப்போ 48 67 அந்த யுத்தம் வந்துச்சு, எல்லா எதிரிகளையும் சிதற அடிச்சுட்டு இந்த முக்கியமான மூணு பகுதிகளை அவங்க பிடிச்சாங்க. 1967 6 days of war, ஹிஸ்டாரிக் சக்சஸ், வரலாற்று சுவடுகள்ல மறக்க முடியாத யுத்தம். உலக சரித்திரத்துல ஒரு முக்கியமான யுத்தம் அப்படின்னு சொன்னா அதுல இந்த யுத்தம் ஒண்ணு. தேசம் சின்ன தேசம் இஸ்ரேல், விரோதிகள் 7-8 பேர், பலவான்கள் தந்திரமா வந்தாங்க. ஆனா இஸ்ரேல் ஜெயிச்சுட்டு சண்டை 6 நாள் தான், நம்பவே முடியல. சோ இன்னும் உலக சரித்திரத்துல இவர் பெரிய விஷயம். சோ அவங்க வெஸ்டர்ன் வால் அவங்க கைக்கு வந்திருக்குது, ஜெருசலேம் அவங்க கைக்கு வந்தது. 67 நம்ம பாக்குறோம். வெற்றி கொண்டாட்டம் சகோதர சகோதரிகளே. அதுக்கப்புறம் 1973 நாங்க சொன்னோம், ஆனா உங்களுக்கு கிளாஸ்ல எடுக்கல. இது 67 யுத்தத்தோடு முடிச்சிட்டோம், சும்மா வாயில மாத்திரம் சொல்லிட்டோம். 1973 கூட ரொம்ப முக்கியமான ஒரு போர், யாம் கிப்பூர் வார். யாம் கிப்பூர்னா அவங்க பாஷையில யாருக்கா தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கிறீங்க சப்ஜெக்ட்ல? இஸ்ரேலர்களுக்கு ரொம்ப விசேஷமான பண்டிகை, பாவ நிவாரண பலி நாள், த அட்டோன்மெண்ட் டே, யாம் கிப்பூர். அந்த நாள் என்ன வேலையை செய்ய மாட்டாங்க, அந்த நாள் பார்த்து அட்டாக் பண்ணாங்க ஈஜிப்ட் சிரியா. ஆனா அதுலயும் கூட இவங்கதான் ஜெயிச்சாங்க. சுதந்திரம் வாழ்றதுக்கு அப்புறம் சில 3-4 பெரிய யுத்தங்கள் இஸ்ரேல் சந்திச்சாமோ எதுலையுமே அவர்கள் தோற்கல. எல்லாவற்றிலும் தேவன் அவங்கள வல்லமையா தான் வழிநடத்தி இருந்தார். இந்த சமயங்கள் இந்த 67 அந்த சமயங்கள்ல தான் ஒரு புது தியரி வந்துச்சு. இதெல்லாம் நான் பேசுறேன் உங்களுக்கு, ஏன்னா அதிகம் போக வேண்டாம்னு விட்டுட்டோம். அது வரைக்கும் பாலஸ்தீனம், பாலஸ்தீனர்கள் தேசம் கோரிக்கை எல்லாம் இல்ல. ஆனா 60களில் தான் ஒருத்தர் வந்துட்டார், அவர் பேரு உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் தான் ஒரு புது தேடி கொண்டு வந்தார். பாலஸ்தீனர்கள் அவங்க இந்த தேசத்துக்கு சொந்தக்காரங்க, அவங்களுக்கு தான் பாலஸ்தீனம், பாலஸ்தீனர்கள் உரிமை இதெல்லாம் தான் ஏற்படுத்தினார். ஆனா ரொம்ப தந்திரமா பண்ணார். ஆள் முகம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவமா இருப்பாரு, ஆனா முழுக்க முழுக்க தந்திரம். ஆனா அவருடைய பேச்சு ரொம்ப ஏற்பட்டுச்சு உலக நாடுகள்ல. சோ அப்ப பாலஸ்தீனம் பிரச்சனை உருவாச்சு, இது அப்படியே கண்டினியூ ஆச்சு. சோ அந்த பிரச்சனை கிட்டத்தட்ட 1993 வரைக்கும் இழுபறியா இருந்துட்டே இருந்துச்சு. சோ அப்ப வரைக்கும் மத்திய கிழக்கு பகுதியில இந்த பாலஸ்தீனம் பிரச்சனை ஒரு பெரிய டாபிக்கா இருந்துச்சு. 1993 ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருந்துச்சு. எனக்கு கூட நினைவா இருக்கும், நான் அப்போ 8th term படிச்சுட்டு இருந்தோம். சோ அந்த சம்பவம் எல்லாம் நடந்தப்போ 1993 தான் முதல் முதல்ல இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வரலாம். சரி, பாலஸ்தீனர்கள் உரிமை கேட்கிறாங்க, நாங்க அவங்களுக்கு தேசம் கொடுக்கறோம், ஆனா முழு தேசம் கொடுக்க முடியாது. எங்கள் தேசத்துக்குள்ள நாங்க என்ன பண்றோம், அவங்களுக்கு ஒரு பகுதி வேணா கொடுத்துறோம். முதல்ல நாங்க காசா கொடுக்கறோம், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கோங்க, கோவன் ஹைட்ஸ் வாங்கிக்கோங்க. முடிவுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தா, அது வரைக்கும் எந்த பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி முடிவு எடுத்தது கிடையாது. இந்த 1993 ஏற்பட்ட அந்த சமாதான உடன்படிக்கை அது ரொம்ப முக்கியம், ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆரம்பிச்சது. சோ ஆனா இது தேவனுடைய பார்வையில உங்களுக்கு நல்லா தெரியும், இது தப்பா சரியா? தப்பு, அது உடனே வெளிப்பட்டுச்சு. அவரு தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் பயன்படுத்திருக்கார். நம்ம பிரதர் இருக்கிறார், தேவன் கிருபை பிரதர் கெனத் ராசன், இப்ப ரொம்ப சீனியர், அவர் ரொம்ப வயசா இருக்கிறாரு. சோ அப்போ அந்த இட்சாக் ராபின் பாருங்க அவர்தான். சோ இது இந்த ஒரு சமாதான உடன்படிக்கை அமெரிக்கா இருந்துச்சு. அப்போ பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அமெரிக்கா பில் கிளின்டன், அவரு தான் இந்த இது பண்ணி வச்சா நடுநிலையா இருந்து பாருங்க. இட்சாக் ராபின் இருக்கிறார், லெப்ட்ல இருக்கிறது லெப்ட்ல இருக்கிறது இட்சாக் ராபின், ரைட் சைட்ல இருக்கிறதா யாசர் அராஃபத், பாலஸ்தீனம் PLO அவருடைய சேர்பர்சன், சோ அவருடைய அதிகாரி. சோ இவங்களுக்கு இடையில இந்த ஒரு ஏற்பாடு ஆச்சு. சோ இது எந்த உலக நாடுகளுமே எதிர்பார்க்கல. சரி, உலகம் ஒரு ஒரு சமாதானத்துக்குள்ளே வந்துடும், ஏன்னா இந்த பிரச்சனை தீரப்போகுது நினைச்சாங்க. ஸோ அதுக்கு பின்னால இந்த முயற்சிகள் எல்லாம் போச்சு. ஆனா இந்த பிரைம் இந்த நம்மளுக்கு மூத்த சகோதரர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த பிரைம் மினிஸ்டர் இந்த உடன்படிக்கை பண்ணின உடனே அப்போ இருந்த நம்ம பிரதர்ஸ் ரொம்ப மூத்தவங்க, அவங்க இப்ப நம்ம மத்தியில் இல்லை. ஸோ அந்த சகோதரர் சொல்லியிருக்கிறார், ஒரு வாரத்திலேயே இந்த பிரைம் மினிஸ்டருக்கு ஏதாவது ஆகலாம். ஆச்சு, 2 வருஷம் இருந்தா 1995 சுட்டுக் கொல்லப்பட்டார். சோ அவரை வந்துட்டு ஒரு யூத மாணவனே கொலை பண்ணிட்டார். ஏன்னா அந்த மாணவன் பிடிக்கல, தேசத்துல ஒரு பங்கு பாலஸ்தீனர்களுக்கு கொடுக்குது. சோ இது தேவனுக்கு விரோதமான செயல் கொஞ்ச நாட்கள்லயே வெளிப்பட்டுச்சு இட்சாக் ராபினுடைய விஷயத்துல. சோ ஒரு 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 பிரைம் மினிஸ்டர் ஒரு தேசத்தை நினைச்சு பாருங்க, ஆனா ஒரு மாணவன் போய் சுட்டுக் கொண்டுட்டான், ஒரு பேச்சு எங்கேயோ பேச்சு நடத்திட்டு வரும் பொழுது. அதுக்கப்புறம் இருந்து நாம் இன்ன வரைக்கும் பார்க்கிறோம், இஸ்ரேல் பாலஸ்தீனர்கள் பிரச்சனை தெரியல, நிறைய திருப்பு முனைகள் சந்திச்சாச்சு இந்த பிரச்சனை. ஆனா இப்போ நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, அவர்கள் அதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம ஜெகரியா 12:2-3 அவர்கள் எப்படி இருக்கிறார், சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் கரெக்ட் கத்தோலிக்கன் பார்க்கிறோம் பாரமான கல். சோ அவங்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் அரபு தேசத்தாருக்கும் இருக்கிற பிரச்சனையில புதிதா இந்த தீவிரவாதம் ஒரு பெரிய ஆயுதமா உருவாகி இப்பயும் இருக்கிறாங்க ஹமாஸ், ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள். சோ இவர்கள் மூலம் தான் இன்னைக்கு அன்றாட வாழ்க்கை கூட ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதை பத்தி நம்ம உங்களுக்கு கிளாஸ்ல நிறைய சொன்னோம். சோ இந்த ஹமாஸ் தலைவர் பாருங்க, ஹமாஸ் தலைவர் காலித் மிஷால், இவர் தான் ஹமாஸ் தலைவர். ரொம்ப நாளைக்கு ஹமாஸ் ரொம்ப சீக்ரெட், தலைவர் யாரு வேற இருக்கிறவங்க யாரு ஒன்னும் தெரியாது. ஆனா இப்ப ரொம்ப சமீபத்துல கொஞ்சம் துணிவா வெளியே வர இருக்கிறார், காலித் மிஷால் இருக்கிறார், இவர் தான் ஹமாஸ் உடைய தலைவர். இது நம்ம பார்வையில தீவிரவாத இயக்கம், அவங்களுடைய பார்வையில பாலஸ்தீனர்களுக்கு ரட்சகர்கள். பாலஸ்தீனருக்கு ஒரு சொந்த தேசம் கொண்டு வந்து இஸ்ரேல தூக்கி வீசுறது இவங்க தான், முழு நம்பிக்கையில இருக்கிறான். நெக்ஸ்ட் ஹிஸ்புல்லா தலைவர் பார்த்தோம்னா பாருங்க, ஹசன் நஸ்ரல்லா, எல்லா இஸ்லாமியம் அரேபியர்கள் எல்லாம் இவர்கள் கண்டிப்பா பெரிய பார்ட் எடுப்பாங்க தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய விஷயம். நம்ம இதே பார்த்து இருக்கோம், இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் இவங்க ரெண்டு பேரும் காரணம். ரொம்ப ஆச்சரியம், இப்போ ஹிஸ்புல்லா இந்த இது தீவிரவாத அமைப்பு ஆக்சுவலா இப்ப என்ன ஆயிருக்கிறான்னா, லெபனான் கவர்மெண்ட்ல ஒரு முக்கியமான பார்ட்டி ஆயிருக்கிறாங்க. லெபனான் இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துச்சு, ஒரு தேசம் இவங்க கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு. லெபனான் தேசத்து ஆர்மிக்கு இவங்க ட்ரைனிங் கொடுக்கறாங்க. நம்ம இங்க எல்லாம் பாக்குறோம்னா சின்ன சின்ன தீவிரவாதம், அங்கெல்லாம் ரொம்ப உச்சக்கட்டம். சோ இவர்களுடைய தோஷமே என்னன்னா, இஸ்ரேல அழிப்போம், இஸ்லாம் தான் உலகத்துக்கே ஒரே மதம், இஸ்லாம் தான் ஜெயிப்போம், பயங்கரமா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் போலாம். சோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு அந்த லைன் மாத்திரம் தான் காண்பிக்கிறேன். சோ இந்த தீவிரவாத அமைப்புகள் பிக்சர் தெரியல உங்களுக்கு கிளியரா தெரியுதான்ட்டு, ஏதாவது ஒரு கோடு தெரியுதுங்களா அந்த உயரமான கட்டடத்துல இருந்து மேல போற கோடு தெரியுதா பாருங்க, அது ஒரு சின்ன மிசைல் அனுப்புறாங்க ஹமாஸ் காசா பகுதியிலிருந்து ஜெருசலேம் நோக்கி அனுப்புறாங்க, கிளம்புது பாருங்க. ரொம்ப சாதாரணமா செய்யறாங்க இந்த தீவிரவாத அமைப்புகள், அவங்க ரொம்ப சாதாரணமா செய்யறாங்க. டெய்லி ரொட்டீன், ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒன்னு ரெண்டு மிசைல்ஸ் அனுப்பி ஆகும். சில போட்டோஸ் உங்களுக்கு கிளியரா தெரியாது, ஆனா ஃபர்ஸ்ட்ல பாருங்க அந்த குச்சி குச்சி மாதிரி நிக்க வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப இந்த நம்ம முதல் கை வரைக்கும் இருக்கிற சைஸ் தான். ராக்கெட் லான்ச்சர்ஸ் சும்மா கேஷுவலா டார்ச் லைட் எடுத்து இஷ்டமா எடுத்துட்டு போலாம், இதெல்லாம் அவங்களுடைய தயாரி. ரொம்ப பெருசா இருக்குது ஏவுகணை எல்லாம், அதெல்லாம் இல்ல இவங்க ரொம்ப சின்ன சின்ன ஏவுகணை. அதனாலதான் இஸ்ரேல்ல ஒண்ணு செய்ய முடியும், பெரிய விஷயத்துல இஸ்ரேல் கிட்ட எல்லா தந்திரமும் இருக்குது, ஆனா இந்த பிரச்சனைக்கு இன்னும் அவங்க தீர்வு கண்டுபிடிக்கல. ரொம்ப பக்கத்து வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுக்கு ஒரு ஏவுகணை விட்டுருவாரு, இந்த ஸ்ட்ரீட்ல இருந்து அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு ஏவுகணை விட்டுருவாரு, திடீர்னு வந்து விழுக்கும். ரொம்ப சின்ன ரேஞ்ச், சின்ன கையில எடுத்துட்டு போறான். சோ அதனால அது எடுத்துட்டு போறதுல பிரச்சனையே இல்லை, டிரான்ஸ்போர்டேஷன்ல ஒரு பிரச்சனையும் இல்லை, சும்மா ஒரு போர்வைக்குள்ள மறைச்சு வச்சுட்டு போயிடலாம். பாருங்க அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுது பாருங்க, ரொம்ப சின்ன சின்னதா இருக்குது பாருங்க. ஒரு சின்ன லொகேஷன், ஆனா கிளம்புறதெல்லாம் பாருங்க எவ்வளவு வேகமா காசால இருந்து அப்படியே கிளம்புது பாருங்க. இந்த கீழே இருக்கிற ரெண்டு பிக்சர்ஸ் பாருங்க, சும்மா ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனா உண்மையான விஷயத்துல நீங்க நம்ம பார்த்தோம்னா பயந்துடுவோம், அதெல்லாம் பெரிய பெரிய டேங்கர்ஸ்ல தான் கொண்டு போனோம், அது வெடிக்கும் போது ஆப்ரேட் பண்றவரே உயிர பாதி உயிர் போயிடும். ஆனா அது போகும் 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் போய் பெரிய சேதம் பண்ணும், அதெல்லாம் இல்ல இல்ல இவங்க பக்கத்திலேயே இருக்கிறாங்க. சோ நம்ம அன்னைக்கு சொன்னோம் இல்லைங்க, நம்ம ஈரோடுனா பெருந்தரை வந்து காசா, சோ பெருந்தரில இருந்து சல்லுன்னு விட்டுடுவாரு இவர். இது மாதிரி நிறைய பண்றாங்க, நம்ம பார்க்கிற டெய்லி நியூஸ்ல வரக்கூடிய அந்த செய்திகள்லாம் இந்த மாதிரி தாக்குதல்கள். சோ நம்ம சொன்னா பாம் ஷெல்டர்ஸ், சோ அதனால இஸ்ரேல வந்துட்டு நம்ம ஊர்ல பஸ் ஸ்டாப் மாதிரி என்ன இருக்கு சொன்னோம், அவங்களுடைய வீதிகள்ல அங்கங்க வச்சிருக்கிற பாம்ப் ஷெல்டர்ஸ். இது ஒரு பாம்ப் ஷெல்டர் இருக்குது பாரு, வளையம் எல்லாம் கூட போட்டு அங்க வச்சிருக்கிறாங்க. சோ இது இஸ்ரேலினுடைய வாழ்க்கை, இவனுடைய ஜனங்கள். சோ அதான் நம்ம பாக்குறோம் எசேக்கியேல் 38க்கு, இது ரொம்ப முக்கியம். நம்ம சொன்னாலும் இந்த எசேக்கியேல் 38 எப்ப நடக்கும்னா, இஸ்ரேல் எப்படி இருக்கணும், அது முதல்ல ஜனங்கள் எப்படி இருக்கணும், அஞ்சாமல் பயப்படாமல் நிர்விசாரமா இருக்கணும். பாருங்க பாம்ப் ஷெல்டர்ஸ் கட்டிட்டு இருக்கிறாங்க, சூழ்நிலை மாறும், சுத்தியோக தரிசனம் நிறைவேறணும்னா இந்த சூழ்நிலைகள் மாறணும். பட் இன்னைக்கு இதா இருக்கிறாங்க பாருங்க, போட்டோ 2006 கீழே டேட் இருக்குது உங்களுக்கு இல்லையா. சோ அப்போ இன்னும் அவங்களுடைய நிலைமை எப்படித்தான் இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் நம்ம தீர்க்க தரிசனங்களை பார்க்கும் பொழுது இஸ்ரேல் இந்த நிலைமையில தான் அங்க இருக்கிறாங்க. சரி, நம்ம சில நல்ல விஷயங்கள் பார்ப்போம். தேவனுடைய ஜனங்கள் கூடி சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க, தண்டனை எல்லாம் முடிஞ்சு தேவன் தீர்க்க தரிசனத்துல சொன்னபடியே தீர்க்க தரிசனத்தின் படி அவர்கள் இன்னைக்கு தத்தளிப்பின் பாத்திரம் தான், பாரமான கல் தான். ஆனா அவங்களுக்கு ஆசீர்வாதம் காலம் கூட திரும்பி கொண்டிருக்கு. அவர்கள் ரொம்ப என்ன, நம்ம எசேக்கியேல் 38 பார்க்கும் போது என்ன சொல்றாரு, அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டு சொந்த தேசத்தின் மத்தியில் குடியேற்றப்பட்டு ஆறுகள் மாடுகள் வச்சு அப்புறம் ஆஸ்திகள் சம்பாதிச்சு இந்த ப்ராசஸ் கூட போயிட்டே இருக்கும் இல்லைங்களா. செசேக்கியல் 37 உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்குல எலும்புகள் சேர்ந்துச்சு மேல நரம்பு சதை தோல் இதெல்லாம் ஒரு ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அப்படியே இஸ்ரேலுக்கு வரும். சோ அப்போ ஆசீர்வாதங்கள் கூட இருக்குது. சோ இஸ்ரேல் இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமான ஆசீர்வாதமான தேசம் தான். உங்களுக்கு கன்வென்ஷன்ல நம்ம காமிச்சோம் இந்தியாவோட ஒப்பிடும் பொழுது இஸ்ரேல் வந்து கேரளா ஸ்டேட் அளவுக்கு தான் இருக்குது. ஆனா அந்த தேசம் இன்னைக்கு உலக வல்லரசுகளே பார்த்து ஆச்சரியப்பட வகையில் இருக்கிறாங்கன்னா அது தேவனுடைய ஜனங்களுக்கே உரிய ஆசீர்வாதங்கள். அதுல சில இது நம்ம பாருங்களா. சோ இது உங்களுக்கு தெரியும். அதுதான் இப்போ தற்போதைய பிரைம் மினிஸ்டர் பென்யாமின் நெதன்யாஹு அந்த சைடு இருக்கிறது ஒப்பாமா இந்த சிரிப்பு ரொம்ப நாள் நீடிக்காது. அவருடைய நேசர்கள் அவர் என்ன பண்ணிடுவாங்க இப்ப சேர்ந்து கொடுக்குறாங்க போஸ் போஸ் பாருங்க ஒப்பாமா. சரி போச்சு. சோ இன்னைக்கு இஸ்ரேல்ல ஒரு விசேஷமான சம்பந்தமான விஷயங்கள் நான் நிறைய பேசலாம். அவங்க இங்க எழுதி இருக்கிறாங்க பிரச்சனைகள்லாம் இருக்கட்டும் சத்தியர்க தரிசனம் நிறைவேறும். அதே போல அவர்கள் கூட்டி சேர்க்கும் பொழுது தேவன் அவங்களுக்கு அருமையான தீர்க்க தரிசனங்கள் சொல்றாங்க. சில வசனங்கள் வாசிங்க. ஒரே ஒரு வசனம் ஆமோஸ்ல 9:13 வசனம் வாசிங்க யாராவது. ஆமோஸ் 9:13 கடைசி போயிருங்க சிஸ்டர்.
என் ஜனமாக இஸ்ரேலின் சிறையிருப்பை திருப்புவேன் அவர்கள் பாழான நகரங்களை கட்டி.
அவர்கள் என்ன பண்ணுவாங்க பாழான நகரங்களை கட்டுவாங்க. சோ நம்ம கிளாஸ்ல இருக்கோம் உங்களுக்கும் தெரியும். சோ இஸ்ரேல் வர வரைக்கும் லிட்டரலா என்ன பண்ணினா தேவன் பொதுவா இஸ்ரேல்ல ரெண்டு மலை இருக்குது பைபிள்ல வாசிக்கிறோம் இல்லைங்களா. என்ன சொல்றாரு முன்மாறி மலையும் போது அவர்கள் சிதறடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஹிஸ்டரியில நமக்கு நம்பவே முடியல என்னன்னா அந்த ரெண்டு மலையும் பொய்த்து போச்சு. கிட்டத்தட்ட அந்த சுவிசேஷத்தை முன்னோட இஸ்ரேல இல்ல அந்த தேசம் முழுக்க முழுக்க பாலைவனம் சும்மா வெறும் ட்ரை லேண்ட். அதனால்தான் அந்த ஏற்ற சமயம் வரும்பொழுது தேவன் என்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுகிற விதம் தண்டனை காலம் வரைக்கும் இருக்கணும். தண்டனை காலம் முடிஞ்சோன்னா தேசம் யார் கைக்கு வரணும் யூதர்கள் கைக்கு வரணும். யூதர்கள் கைக்கு எப்படி இஸ்ரேல சொந்தம் கொண்டாட விடுவாங்க. சோ அந்த இஸ்ரேல்ல யார் கையில இருந்துச்சு அரபு கையில இருந்துச்சு அரேபியர்கள் கையில எல்லாம் பணக்கார அரேபியர்கள் வறண்ட நிலத்தை வச்சு என்ன பண்றது கேட்டவங்க கிட்ட கொடுத்தோடு அப்படிதான் கொடுத்தாங்க. சோ அது வரைக்கும் மலை இல்லவே 1878 அப்புறம் என்ன ஆச்சரியம்னா எப்ப தேசத்துக்குள்ள இஸ்ரேல் நுழைஞ்சாங்களோ முன்மாறி வந்துச்சு பின்மாறி. இதெல்லாம் எந்த ஒரு ஜியாகிரபிக் இதா சொல்றது. ஆமா புவியியல் வல்லுநர்களும் சொல்ல முடியாதவர்களும் இப்படி இது தெரியல. அதுக்கப்புறம் பாருங்க தேசம் ரொம்ப அது கொடுத்தவங்களுக்கு எல்லாம் வயிறு வரியா இருந்துச்சா ஏன்டா இந்த தேசத்தை கொடுத்தோம். ஆனா வசனம் அருமையா அவங்க பாடமா இருக்கிற தேசத்தை என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் தட்டுவாங்க. தேசம் அப்படி உருவாச்சு. அப்புறம் சிஸ்டர் போகும்போது வேறுக்காரர்கள் திராட்சை பழம் அப்படிதான் அதுதான் ஒரு அந்த தேசத்தினுடைய உண்மையான தன்மை அதுதான். ஆனா இல்லாம போச்சு தண்டனை காலத்துல மறுபடியும் ஆசீர்வாத காலத்துல வந்துச்சு. அவர்கள் திராட்சை தோட்டங்கள் நாட்டுவாங்க பாருங்க. இது கிப்புட்ஸ் இப்ப போடுறது பாத்தீங்களா. சாரி கிப்புட்ஸ் கிப்புட்ஸ்னா என்னன்னா அது நம்ம ஊர் சமத்துவபுரம் மாதிரி. நம்ம ஊர்ல இந்த ஜாதி பிரச்சனை அவங்க என்ன பண்ணிருக்காரு முதல்வர் சமத்துவபுரம் பண்ணிருக்காரு இல்லைங்களா. எல்லா ஜாதிக்காரங்களும் ஒரு கும்பலா இருப்பாங்க. சோ அது மாதிரி இது கிப்புட்ஸ் என்னன்னா அந்த வாழ்ந்த நிலங்களை எப்படி அவங்க செழுமையாக்குனாங்க கொஞ்சம் போய் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியம். நான் விசுவாசிக்கிற முழுக்கம் கண்டிப்பா இந்த வசனம் அவங்கள தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவங்கள ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கும் போது பைபிள் வச்சுதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது நல்ல தாமிரம் விளையிற தேசம்னு சொன்ன உடனே அதை பார்த்துட்டு இன்னைக்கு இஸ்ரேல் பாத்தீங்கன்னா காப்பர் மைன், எக்கச்சக்க காப்பர் மைன், அங்க அந்த வஸ்து போட்டிருக்காங்க அந்த தாமிரம், அந்த என்ன சொல்றது சுரங்கம் இருக்கு இல்லைங்களா, தங்க சுரங்க மாதிரி தாமிர சுரங்கம், அந்த சுரங்கத்துக்குள்ள அந்த வசனம் போட்டுருக்காங்க, அது தாமிரம் விளையிற பூமி, அதை பார்த்து தாமிரம் பண்ணிருக்கிறாங்க, திராட்சை தோட்டங்கள் நாற்றுவாய் வசனம் பார்த்து திராட்சை கல்டிவேட் பண்ணாங்க. சோ ஆனா அது போலான பட்டணத்தை எப்படி பண்ணுவாங்கன்னா பாருங்க, இது கிபுட்ஸ் ஃபார்மிங், அவங்களுடைய சிஸ்டம், அவருடைய டெக்னாலஜி, சும்மா பாலைவனத்துல ஒரு குரூப்பா போய் செட்டில் ஆயிடுவாங்க, அந்த பாலைவனத்தை சோலைவரமா மாத்த ஆரம்பிப்பாங்க, எல்லாரும் எல்லா வேலைகளும் பகிர்ந்து கொள்வாங்க, அந்த வேலையில கிடைக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க எல்லாரும் ஒண்ணுக்கு ஒன்னா இருந்து அதுல வந்து ஜீவனம் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஒரே ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு அவங்களுக்கு எல்லாம் பொது, இது ஒரு ஒரு கிபுட்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன கிராமம் மாதிரி, அதிகம் இல்ல 50 பேர்ல இருந்து 1000 பேர் தான் இருப்பாங்க, அதுக்கு பேர் தான் ஒரு கிபுட்ஸ். ஆனா இந்த கிபுட்ஸ் எங்க உருவாக்கி இருக்கிறாங்கன்னா பாருங்க, வனாந்திரம் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் வனாந்திரம், ஆனா சில இடங்கள் எப்படி இருக்குது பாருங்க, இது ஒரு கிபுட்ஸ், கிட்டத்தட்ட 1000 பேர் இருப்பாங்க அதிகபட்சம், இவர்கள் வரும்போது முற்றிலும் வனாந்திரம், ஆனா அப்படியே சில டெக்னாலஜி பயன்படுத்தி பாருங்க அவங்க பக்கத்துல உருவாக்கி இருக்கிற சில சோலை, இப்படித்தான் அவர்கள் நுழைஞ்ச நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இஸ்ரேல வாழ்க்கை முறையில கிபுட்ஸ் வந்து ஒண்ணு. சோ இன்னைக்கு அந்த சின்ன தேசம் எல்லா விதத்திலயும் தன்னிறைவு, அவங்களுடைய ஆதாரம் உற்பத்தி பண்றது அவங்களே பண்ணிக்கிறாங்க, அது மாத்திரமில்ல சில முக்கியமான விஷயங்கள் அவங்க மற்ற தேசங்களுக்கு என்ன பண்றாங்க இப்போ ஏற்றுமதி செய்யற அளவுக்கு. கிபுட்ஸ் வந்துட்டு அந்த வசனம் பாருங்க அவங்க என்ன பண்ணுவாங்க படிங்க சிஸ்டர்,
திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி,
தோட்டங்களை உண்டாக்கி, கிபுட்ஸ் ஃபார்மிங் ரொம்ப கிளியர், அவங்க அப்படியே பண்ணிருக்காங்க, ரொம்ப ஆச்சரியம் பாருங்க, சில போட்டோஸ் இங்க ஒரு கிபுட்ஸ் பாருங்க எப்படி சிஸ்டர் இருக்கு பாருங்க, ஆனா இதெல்லாம் ஒரு காலத்துல அப்படியே பாலைவனமா இருந்துச்சு அவங்க போகும்போது, ஆனா இதெல்லாம் ரொம்ப ரீசன்ட் போட்டோஸ், அதெல்லாம் வீடு தூரத்துல, இது வந்து ஹெலிகாப்டர்ல அதுல இருந்து எடுத்துருக்கிறாங்க ஏரியல் வியூ, சோ நீங்க ஏதோ போற மாதிரி நினைக்காதீங்க, எல்லாமே வீடு சுற்றி இருக்கிறதெல்லாம் இஸ்ரேலுடைய நிலங்கள், சோ எல்லாம் கிபுட்ஸ் ஃபார்மிங் அங்கங்க இருக்குது, சோ இதுதான் அவங்களுடைய சிஸ்டம், நிறைய கிபுட்ஸ் இருக்கு, அந்த 48 யுத்தத்துல கூட நான் உங்களுக்கு அந்த மேப்ல காமிக்கும் போது லெபனானுக்கு வழி தப்பி போயிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, ஒரு பாயிண்ட் சொன்னாலே லெபனானுக்கு ஒரு முறை என்ன ஆயிட்டாங்க, தனியாக போகும்போது ஆக்சுவலா அவங்க எங்க போயிட்டுருந்தாங்கன்னா ஒரு கிபுட்ஸ் நோக்கி போயிட்டு இருந்தாங்க, சடுக்கு முன்னாடி தத்தாத்திக்கா வந்து அவங்க கிபுட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணாங்க, 48 போது நிறைய கிபுட்ஸ் இருக்கு, அதுல ஒரு கிபுட்ஸ்ல தான் சிரியல்ஸ் வந்துட்டான், சோ அங்கதான் போனான், அதான் கிபுட்ஸ் இருக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, சோ தோட்டங்களை சிஸ்டர் தோட்டங்கள் தானே வருதுங்க, தோட்டங்களை இது கிபுட்ஸ், சோ இன்னைக்கு அவங்களுடைய விவசாய முறைகள் ரொம்ப ஆச்சரியம், அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் பாருங்க, சில விஷயங்கள் நமக்கு ஒன்றும் புரியுது இல்லை, ஆனா நான் ரொம்ப சுருகமா தான் காமிக்கிறேன், ரொம்ப கம்மியா தான் காமிக்கிறேன் பாருங்க, நம்ம வீட்டுல வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன கார்டன் இருக்கும், இது வீட்டுக்குள்ள என்ன பண்ணிருக்கிறாங்க, அதுக்கு கட்டடம் பாருங்க எவ்வளோ லென்த் போகுது, இதெல்லாம் அவங்களுடைய டெக்னாலஜி உள்ள, இது விஷயம் பத்தி நமக்கு ஒன்றும் தெரியல, ஜஸ்ட் பிக்சரை பார்த்து நான் சொல்றேன், பட் அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருக்குது. சோ திராட்சை தோட்டங்கள், சோ ஜனங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க பாருங்க, சோ இது திராட்சை தோட்டங்கள், இது கவனிச்சிங்களா, சொத்து நீர் உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினா, நீங்க ஏப்பா வாய்க்கால் வெட்டி இருக்கிற கொஞ்சம் தனியா வாய்க்கால் வழியா விட்டா அது போய் செடியை சேர்றப்பல என்ன இருக்கு, தனியா கொஞ்சம் யூஸ் பண்ணு, வாய்க்கால் வெட்டாத டியூப் மாட்டி விட்டுரு, சோ பாருங்க அழகாக போட்டு விட்டு இருக்கிறாங்க, ஒரு ஒரு செடி அந்த வேறு கிட்ட அந்த ஹோல் இருக்கும், வேறு கிட்ட மாத்திரம் என்ன வரும் தண்ணி, அப்படியே பீச் செடிங்க அவ்வளவுதான், செடிக்கு தேவையான தண்ணி மாறும், சோ இது சொட்டு நீர் பாசனம் நாம சொல்றோம், இது உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவங்க இவங்க, ஏன்னா அவர்கள் போனது எந்த இடம் முழுக்கம் வனாந்திரம் இல்லைங்களா, சோ அதுல வந்து அவங்க எப்படி அதை வச்சுதான் அவங்க பண்ணியாகும், அவங்களுக்கு வேற வழி இல்லை, அவர்கள் ஜீவிகளோ அவர்களை நிக்கணும் வீரோடா அப்படின்னா அவர்களே பலியாகும் பண்ண ஆரம்பிச்சாங்க, தேவனுடைய ஜனங்கள் எல்லா விதத்திலயும் அவங்களுக்கு தேவன் கைடன்ஸ் இருந்துச்சு, சோ டெக்னாலஜிலாம் ரொம்ப ஹை அவங்களுடைய டெக்னாலஜி, சில பாருங்க இதெல்லாம் நம்ம எல்லாம் இன்னும் நம்ம வயல்கள் எல்லாம் இது இன்னும் நம்ம பாக்கல, இந்தியன்ஸ் இன்னும் பாக்கல, அவங்களுடைய டெக்னாலஜி எல்லாம் பாருங்க, எல்லாம் விவசாயம் பண்றவர். அப்ப கண்டிப்பா விவசாயம் பண்றவரே பயங்கர கிராஜுவேட்டா தான் இருப்பாரு. பாருங்க, மெஷின்ஸ் என்ன, வண்டி என்ன, இது எதுக்கு பர்பஸ் நமக்கு ஒன்றும் தெரியல. கொஞ்சம் நேரம் செலவழிச்சா இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணலாம், பட் தேவையில்லை, ஜஸ்ட் காமிக்கிறதுக்கு தான் நம்ம எடுப்போம். பாருங்க இந்த மாதிரி வண்டி நம்ம ஊர்ல பார்த்தா ஏதோ எட்டுக்கால் பூச்சிமா இருக்குது. இந்த வண்டி யூஸ் பண்ணணும்னா முதல்ல அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிடுக்கணும், வெள்ளாம அது பண்ணிடுக்கணும். ஏன்னா அந்த கைகள் மாதிரி வருது, என்ன தெரியல நமக்கு. ஆனா சும்மா இந்த வண்டி மாத்திரம் போகும், நிறைய நடக்கும் அவ்வளவுதான். சோ அந்த வசனம்லாம் இருக்கீங்களா, ராஜ்யம் பத்திட்டு நெற்றி வேறவே சிந்தறது என்ன ஆகும், இன்னும் போயிடும், எல்லாம் இவங்க கிட்ட இருந்து வருது. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஆனா அவங்களுடைய அந்த டெக்னாலஜிக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு சில விஷயங்கள் பாருங்க. இது ஒரு டெக்னாலஜி, செடி. ஆனா செடிக்கு வேர்க்கிட்ட என்ன இருக்குது, ஏதோ அலுமினியம், இது ஜெல் இல்ல, இது வந்து இரிகேஷன் பை டியூ அப்படின்னா பனி பனிப்பொழிவு இருக்கு இல்லைங்களா, பனிப்பொழிவு வச்சு வெள்ளாம பண்றது பண்ணிருக்காங்க பாரு. சோ இந்த பனி பொழியும் பொழுது அந்த இதுல விழுந்தாங்க கொஞ்சம் விசேஷமான ஒரு ஒரு பொருள், அது வந்து அந்த பனிய அதிகமான பனியை உறிஞ்சி அதை தண்ணியா மாற்றி உங்களுக்கு அந்த வேருக்கு மாத்திரம் அங்க கொடுக்கும். சோ பனி பனி பொழியுது, பனியில என்ன இருக்குது, கண்டிப்பா தண்ணி இருக்குது. ஏன் தண்ணி வேஸ்ட் பண்ணும், நம்ம வந்து இன்னும் மலைய வந்து பாதுகாக்கிறதுக்கே என்ன ஆகல வரல, ஆனா அவங்க பனி விஷயத்துக்கு போயிருக்கிறோம். சோ பனியை கூட நாங்க வேஸ்ட் பண்றது இல்ல. ரொம்ப டெக்னாலஜி, அடுத்த பிக்சர் பாருங்க. முழுக்க வச்சிருக்கான் அவங்களுடைய விலை நிலம் எல்லாம் போய் பார்த்தா இப்படித்தான், ரொம்ப ஹைடெக். ஆனா நிலம் ரொம்ப கம்மி, ஆனா அதெல்லாம் பக்கா பண்றாங்க. சோ இது அந்த பனி மூலம் நீர்ப்பாசனம் ஏற்படுத்துற டெக்னாலஜி அவங்க பண்றாங்க. இன்னைக்கு இது சோலார் எனர்ஜி உங்களுக்கு தெரியும், சூரிய ஒளியின் மூலம் சக்தி உருவாக்குறது நம்பர் ஒன் கிட்டத்தட்ட. இவங்க டாப்ல இருக்கிறாங்க இஸ்ரேல் டெக்னாலஜி, என்னென்னமோ பண்றாங்க பாருங்க. அவங்களுக்கு நிறைய பாலைவனம் இருக்குது. ஏன் பாலைவனம், பாலைவனம்னு புலம்பணும், பாலைவனத்துல என்ன அடிக்குது, வெயில் அடிக்குது இல்ல, பயன்படுத்து எனர்ஜி ப்ரொடக்ஷன் பாருங்க. இதெல்லாம் சின்ன டிஷாட்னா நினைக்காருங்க, ஒரு மனுஷன் கீழே நிக்கிறாரு தெரியுதா, அதுதான் மனுஷன். இந்த ஆண்டனா பாரு, ஆண்டனா ஆக்சுவலா இது சோலார் எனர்ஜி அப்சர்வ் பண்றா, இது சைனா கூட கொலாபரேட் பண்ணி ஏற்படுத்தி இருக்கிறாங்க இந்த ஹீலியோபேடிக் சோலார் எனர்ஜி ரிசீவர். சோ எல்லாம் ரொம்ப ஆச்சரியம் சகோதர சகோதரிங்க. சோ அவங்க நம்ம ஒரு எசேக்கியேல் 38:14 அவர்கள், அதாவது மேஷ கோது மார்கோ மேஷக் தூபால் ஜாதிகள் தர்ஷீஷ் இவங்க எல்லாம் எதுக்கு வராங்க,
என் ஜனமாக இஸ்ரேல் சுகமாய் குடியிருக்கிறே நீ அதை அறிவாய் அல்லவோ.
சிஸ்டர் கொஞ்சம் கீழே வந்தேன் சிஸ்டர், 38 நீ கொள்ளையடிக்க அல்லவோ,
கொள்ளையிடவும் சூறையாடவும்
நம்ம போன வாரம் கன்க்ளூஷன் பார்ட்ல எடுத்தோம் எசேக்கியேல் 38. சோ அரியாக்கு கூட இருக்கிற பிரச்சனை சங்கீதம் 83 தீர்க்க தரிசனத்தின் மூலம் யுத்தத்தின் மூலம் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து அந்த மதில்கள் இல்லாத சூழ்நிலை உருவாகி இவர்கள் இருக்கும் போது நிர்விசாரமா இருக்கும் போது இவர்கள் மீது யாருடைய பார்வைப்படுது, கோகு மாகோகு வட தேசத்து அந்த விரோதி தேசங்கள். சோ அவர்கள் படையெடுத்து வருவாங்க, த ஃபைனல் பேட்டில் இறுதியான யுத்தம் அப்படி வரும்பொழுது அங்க அவங்க வரதுடைய நோக்கம் என்ன நம்ம பார்த்தோம். அந்த நோக்கம் தான் இந்த வசனம், இந்த வசனத்துல நோக்கம் என்ன சொல்லப்படுது,
கொள்ளையிடு
சிஸ்டர்
கொள்ளையிடுகிறதுக்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினா என்றும் சொல்லுவார்கள்.
என்ன பார்ப்பாங்க, இந்த வட தேசத்து விரோதிகள் எங்களுக்கு விரோதமா வந்து அவங்க கண்ணு உறுத்தும், இந்த தேசம் சின்ன தேசம் பிரச்சனை எல்லாம் தீந்து அரேபியர்களோட சகோதரத்துவமா பிரச்சனை இல்லாம சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா எல்லா விட அவங்களுக்கு என்ன கண்ணு ஊத்துன்னா அவருக்கு இருக்கிற ஆடு மாடு ஆஸ்தி வெள்ளி பொன் எல்லாம் லிட்டரல் கிடையாது. இதெல்லாம் குறிக்கிறது இஸ்ரேலுக்கு இன்னைக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க அவ்வளவு டெக்னாலஜி. ஒண்ணு புரிஞ்சுக்காங்க, இதெல்லாம் சும்மா நாம ஒரு 20 ரூபாய் கொடுத்து நெட்ல போய் ப்ரௌஸ் பண்ணி எடுத்த பிக்சர்ஸ். ஒரு தேசம் தன்னுடைய எல்லா விஷயத்தையும் இன்னும் சீப்பா வருவாங்களா? சீப்பா எடுக்கிற அளவுக்கு விட்டே மாறுதா? இவ்வளோ இன்னும் சீக்கிரட் எவ்வளவு வச்சிருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. எந்த தேசத்துக்குமே சீக்கிரட் நிறைய இருக்கும், டெக்னாலஜி அவ்வளவு சீக்கிரம். ஆனா அவங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிற டெக்னாலஜி இவ்வளோ, அவங்க உலகத்துக்கு அறிவிச்சிருக்கிற டெக்னாலஜி இவ்வளோனா நினைச்சு பாருங்க அப்ப அவங்க இன்னும் எவ்வளவு தந்திரமா இருக்கும். சோ அந்த ஆஸ்தி ரொம்ப முக்கியம். எதை குறிக்கிறதுன்னா அந்த ஹீப்ரூ வேர்ட் போய் பார்க்கும் போது அது புத்தியில அவங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க அந்த அறிவு, அதுவே ஒரு ஆஸ்தி, அது பெரிய ஆஸ்தி. லிட்டரலான பொண்ணு வெள்ளி ஆடு மாடுகளை விட அவங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்களே அந்த இன்டெலிஜென்ஸ், டெக்னிக்கல் நோ ஹவ் இங்கிலீஷ்ல நம்ம சொல்லுவோம். ஒரு விஷயம் அது ஏன் எப்படி செய்யலாம் அந்த 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 நுண்ணறிவு இவங்களுக்கு கிட்ட ரொம்ப ஆச்சு. கிளாஸ்ல நம்ம உங்களுக்கு சொன்னா ஒபாமா போன மாசத்துக்கு முந்தின மாசம் அவங்கள பாராட்டினாரு, உங்க டெக்னாலஜி ரொம்ப ஆச்சரியம் என்னது இதெல்லாம் பார்த்து அவர் அப்படி சொல்றாரு. சோ அப்போ ஏன் இது காமிக்கிறோம்னா அவங்கக்கிட்ட இருக்குது ஆஸ்தி. என்ன ஆஸ்தி? இதெல்லாம் உருத்தம் இவ்வளோ டெக்னாலஜி வச்சுட்டு பயப்படுத்துவார் இல்லாமல் சந்தோஷமா அஞ்சாமல் நிர்விசாரமாய் இந்த மதிர்ச்சுவை எல்லாம் இடிச்சு போட்டுட்டு விரோதிகளை கூட நட்புறவா ஒரு தேசம் சந்தோஷமா இருக்கும் பொழுது அந்த மேஷேக் தூபார் கோக் மாகோக் போன்ற அந்த ஜாஃபே சந்ததியா இருக்கு, இதுதான் டெம்டேஷன். இது பார்த்தா வருவாங்க சரி ஒரு அட்டாக்ல எல்லாம் எடுத்து வரலாம். அதுதான் அவங்க கிட்ட என்ன இருக்குது நாம காமிக்கிறது தான் சின்ன சின்ன பிரயாசம். சோ சோலார் எனர்ஜி ஒருவேளை அவங்களுடைய பாதுகாப்பு பறை ரொம்ப ஆச்சரியம், எந்த விஷயத்தையும் அவங்க குறைச்சல் கிடையாது. இவங்ககிட்ட இஸ்ரேல் கிட்ட அடிக்கடி நம்ம தேசத்து தளபதிகள் போறாங்க, போய் நம்ம தேசத்து ஆர்மி ஏர்போர்ஸ் நேவிக்கு அந்த ராணுவ தளவாடங்கள்லாம் வாங்குறாங்க. எந்த விதத்துலயும் அவங்க எல்லாம் சும்மா சாதாரண விஷயம் இது பாருங்க, ரொம்ப விசேஷம். இதை அவங்களே கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க, அன்மேன்டு ஏர்கிராப்ட். இதுல யாரும் பைலட் உட்காரணும் அவசியம் இல்லை, சும்மா ஒரு கம்ப்யூட்டர் ரூம்ல இருந்து ஆப்ரேட் பண்ணலாம். தானா டேக் ஆஃப் ஆகும், அதுவே ஒரு தேசம் முடியும்னு ஒரு தேசத்துக்கு போகும், வேவு பார்க்கணும்னா வேவு பார்க்கும், பாம்பு போட்டு வரணும்னா போட்டுட்டு வரும், எல்லாம் பண்ணிட்டு அதுவா வந்து அங்கேயே ஏரோட்ராம்ல இறங்கி லேண்டாங்க. அன்மேன்ட் ஏர்கிராப்ட் இஸ்ரேலுடைய. சோ இதை வச்சு ரொம்ப சமீபத்துல பெரிய காரியங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. சோ இது அவங்களுடைய டெக்னாலஜி. என்ன மாதிரி இருக்கு பாருங்க, எல்லாம் ரொம்ப ஆச்சரியம். ஏர்கிராப்ட் கேரியர் சொல்லுவாங்க, விமானங்களை தாங்கிட்டு போற போர் கப்பல், இதெல்லாம் இஸ்ரேல். ஆனா நம்ம சொன்னோம் தேசம் வந்து கேரளா சைஸ் தான் இருக்குது சொன்னோம் இல்லைங்களா, கேரளா சைஸ். இந்தியா இருக்குது அது மாதிரி 26 ஸ்டேட் வச்சுட்டு போய் கேக்குறாங்க எங்களுக்கு கொஞ்சம் நீங்க என்ன கொடுக்க முடியுமோ. நம்ம ட்ரிக்ஷில சிஸ்டர் நிர்மலா இருக்கிறாங்க, அவங்களுடைய சகோதரர் வந்து ஆர்மியில ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியில இருக்கிறார், துப்பாக்கி தொழிற்சாலை. சோ அவருடைய ஃப்ரெண்டு நம்ம இந்தியன் ஆர்மியில ஒரு ஆபீசர், அவரு இந்தியாவுக்காக இஸ்ரேலுக்கு போய் இஸ்ரேல் ஆபீசர்ஸ் கிட்ட பேசியிருக்கிறார் எங்களுக்கு ஆயுதங்கள் வேண்டும் அப்படின்னு. அப்போ நடந்த ஒரு உரையாடல் பற்றி நம்ம சகோதரர் நமக்கு எவிடன்ஸ் கொடுத்தார். நம்ம ஆபீசர் எழுந்திரிச்சாங்க, கேட்டாங்களாமா இஸ்ரேல் ஆபீசர்ஸ் ஒரு இந்தியாவிலிருந்து வந்துருக்கிறீங்க, இந்தியாவுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும் எங்ககிட்ட இருந்து அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆபீசர் எதிர்த்து சொல்லியிருக்கிறார், எங்ககிட்ட இது இருக்குது அது இல்லை அப்படிங்கும் போது நீங்க எதுவும் பேச வேண்டாம், உங்ககிட்ட என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும், என்ன வேணும்ன்றது மாத்திரம் கேட்டு வாங்கிப்போம். இதுதான் அந்த ஆளுங்க சொல்லியிருக்கிறார். நம்ம ஆளுக்கு அப்படியே அப்செட் ஆயிருக்கிறார், ஏன்னா ராணுவ விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ரகசியம். ஆனா அவங்க ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எது இருக்குது எது இல்லை எங்களுக்கு தெரியும், ஏன்னா அவ்வளோ சேட்டலைட்டு அவ்வளோ தரந்தரமா எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த அந்த ஒரு ஆச்சரியமான விஷயம். இது சாதாரண நீங்க எங்க யாரு வேணாலும் போய் நீங்க நெட்ல எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் நான் காண்பிக்கிற சகோதர சகோதரி, இது நமக்கு தெரிஞ்ச ரொம்ப சின்ன விஷயம் தான். கொஞ்சம் டீப்பா போனோம்னா ரொம்ப பாக்கலாம், அவசியம் இல்ல. தேவனுடைய ஜனங்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை நாம பாக்குறோம். எப்படி இருந்தா தேசம் பாருங்க, அங்க ஒரு மாட்டுவண்டி மாதிரி ஒரு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, 48 யுத்தத்துல. இப்ப பாருங்க இதெல்லாம் பாருங்க, அதுவும் பீரங்கி தான், இதுவும் பீரங்கி தான். 48 அது, இது வந்துட்டு 2010-11 பொழுது எப்படி வரிசையா வருது பாருங்க. டேங்கர்ஸ் எல்லாம் இதெல்லாம் இந்தியா கிட்ட இருக்க சொல்ல முடியாது. இந்தியன் டேங்க்ஸ் நான் பாத்துருக்கேன், ரொம்ப புவர். இதெல்லாம் அவங்க டேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவங்களுக்கு டேங்க்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சுத்தி பாலைவனம், அதுதான் அவங்க இருக்கணும். இந்த யுத்தத்துல எல்லாம் பயன்படுத்துவாங்க கண்டிப்பா. இஸ்ரேல்ஸ் டோர் 115-155 mm பாருங்க, அது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். ஒன்னு ஃபயர் ஆகும் போது எப்படி இருக்குது, இது ரொம்ப ஆச்சரியம். இது ஒரு டெக்னாலஜி. அதாவது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஹிஸ்புல்லா என்ன வச்சிருக்கிறாங்க, சுத்தியும் அந்த சின்ன சின்ன ராக்கெட் லான்ச்சர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் கன்வென்ஷன்ல ஒரு சப்ஜெக்ட் உங்க அந்த சப்ஜெக்ட்ல ஒரு மேப் காமிச்சா, ரொம்ப சின்ன தேசம். ஈரான்ல இருந்து ஒரு மிசைல் அனுப்புனா 5 நிமிஷத்துல என்ன ஆயிரும், வந்துடும். லெபனான்ல இருந்து 2 நிமிஷத்துல வந்துடும். காசால இருந்து சில நொடிகள்ல வந்து விடும். சோ இந்த மாதிரி ஏவுகணை தாக்குதல்கள் சுத்தி இருக்குது. எப்படி இஸ்ரேல் தைரியமா இருக்குது, என்னைக்காவது யோசனை வந்துச்சுங்களா உங்களுக்கு? சரி, இப்படி எல்லாம் தாக்கலாமே, அவங்களும் தாக்காம இருக்கிறாங்க, இவ்வளவு பக்கம் தானே இருக்கு, அந்த கேள்வி யாருங்க வந்திருக்காரு. ஒருவேளை அங்கிருந்து வந்துச்சுன்னா அது லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஏர்லயே என்ன பண்ணிடுவாங்க, இவங்க அதே டெமாலிஷ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை அங்கிருந்து இந்த மாதிரி ஏவுகணைகள் வருது பாருங்க, அந்த ஒருவேளை அவங்க பிக்சர்ல காமிச்சிருக்காங்க. ஒருவேளை ஒரு கடல் கடையா ஒரு ஏர்கிராப்ட் வந்து அங்கிருந்து ஏவுகணை வந்துச்சுன்னா பாருங்க, இது இஸ்ரேல் தேசம் வைங்க, அது பட்டணம்னு வைங்க. சோ இங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ரேடார் சிஸ்டம் இருக்கும், ஒரு இது வந்துட்டு ஏரோ மிசைல், அது ஒரு ஏரோ மிசைல் டெக்னாலஜி ஒன்று. சோ அந்த ரேடார் என்ன பண்ணிடும், வர ஏவுகணையா கணிச்சிடும், ஒரு ஏவுகணை வருதுன்ட்டு ஒரு அடுத்த 2 செகண்ட்ல அதனுடைய பாதைய கணிச்சிடும். அடுத்த 2 செகண்ட்ல பாதையை கவனிச்சு அடுத்த 3-4 செகண்ட்ல அது வந்து இங்க இருக்கிற அந்த ஏரோ மிசைல் டெக்னாலஜிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். உடனே டார்கெட் பண்ணி அது லேண்ட் ஆகிறதுக்குள்ள அது அட்வான்ஸ் இது என்ன பண்ணிடும், இது சுத்தி வீழ்த்திடும். சோ இது வந்து இஸ்ரேல் அங்கங்க வச்சிருக்கிறாங்க. இது அது இது இன்டர்செப்டார் சொல்லுவாங்க. சோ வான்வெளியில வர்றது, பூமி வழியா வர்றது, கடல் வழியா வரக்கூடிய ஏவுகணைகளை இடம் மறிச்சு தாக்கி அப்படியே செயல் இழக்க வைக்கிறது. ரொம்ப ஹை டெக்னாலஜி இது. அது ஒரு வேகமா கண்ணு வைக்கிற நொடிக்குள்ள வந்துட்டு இருக்கும். அதை சக் 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 அவ்வளோ 3-4 ஸ்டெப்ல அதனுடைய அதனுடைய பாதை, அதனுடைய வேகம், அதனுடைய டார்கெட் எல்லாம் இவங்க கணிச்சுட்டு இது ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் பண்ணி இது போய் அந்த ஏவுகணை வந்து கேட்டோம். ஏரோ மிசைல் டெக்னாலஜி இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். இன்னொன்னு அயன் டோம் இருக்குது, இப்ப ரீல் மொபைலைசன் அயன் டோம் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம பாக்குறோம், அவர்கள் எப்படி இருக்கிறாங்க. சோ நம்ம ஏன் சொல்றோம், ஆஸ்திகள் இது அந்த மேற்கத்திய நாடுகள் கண்ணுக்கு ரொம்ப உறுத்துது. சோ அப்போ அது பின்னாடி அந்த தீர்வு பிரச்சனைகள் நிறைவேற ஒரு விஷயத்துல கண்டிப்பா இந்த காரியங்கள் ஒரு வாய்ப்பா இருக்கலாம். சோ நெக்ஸ்ட் பாருங்க, நியூக்ளியர் பவர். இஸ்ரேல் 100 தேசம் தான், ஆனா அணு ஆயுதம் வச்சிருக்கிற ஒரு சில தேசங்கள்ல இவங்களும் ஒரு முக்கியமான ரொம்ப ஆச்சரியம். அமெரிக்காட இருக்கு, ரஷ்யாட இருக்கு, பிரிட்டன்ட இருக்கு, இந்தியாட இருக்கு, சைனாட இருக்கு, இஸ்ரேல்கிட்ட இருக்கு. இத்தனோட தேசம், அதை யாருமே அங்கீகரிக்கல, அதை பத்தி அவங்க கவலையே பண்ணல. எங்கள் தேசத்துக்கு பாதுகாப்பு அங்கே வேணும், டெக்னாலஜி இருக்குது, பண்ணிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆயுதத்திலேயே பவர்ஃபுல் எடுத்தா அணு ஆயுதம், அதுதான் ஒரு தேசத்தினுடைய வலிமைய காண்பிக்குது. அதனால்தான் குட்டி தேசங்கள் கூட அணு ஆயுதத்துக்கு முயற்சிக்கிறாங்க. இந்த ஈரான் இப்போ ஆசைப்பட்டு தோத்து போயிருக்காங்க. இந்தியா இந்தியா கூட ஜெயிச்சிருக்குது. ஆனா இஸ்ரேல் இந்தியா முன்னாடி எப்படியோ ரொம்ப வாங்கிருக்கிறாங்க. அதுதான் ஒரு தேசத்தினுடைய ஹைடெக், ஒரு தேசத்தினுடைய முழு வல்லமை அவங்க வச்சிருக்கிற அணு ஆயுதத்தை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது சாதாரணமே இல்லை, அணு ஆயுதம் தயாரிக்கிறது மத்தது மாதிரி கிடையாது. அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை அவங்க உருவாக்கி காமிச்சு நடத்திட்டு இருக்கிறாங்கன்னா அந்த தேசம் பயங்கரமான தேசம் அர்த்தம். இஸ்ரேல் கிட்ட அங்க இருக்குது. இது அவங்களுக்கு டெஸ்ட் பண்ண ஒரு அணு, அவங்களுடைய ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் பாம் பாருங்க. நமக்கு சத்தம் தெரியல நமக்கு, ஆனா வெடிச்சா அவங்களுடைய எஃபெக்ட் பாருங்க. இது அவங்க செய்த ஒரு டெஸ்டிங், நியூக்ளியர் டெஸ்டிங். அவங்க ஏர்கிராப்ட்ல போய் போட்டுட்டு போறாரு பாருங்க. சோ ஏர்கிராப்டும் அந்த பாம்ப பிளாஸ்ட் பண்ணது இருக்குது, அணு ஆயுத வெற்றி இஸ்ரேலுடைய நியூக்ளியர் போர்ஸ் இஸ்ரேல். சோ இது விஷயம் அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன செய்தி நான் உங்களுக்கு சொல்லணும் சகோதர சகோதரிகள். ஏன்னா இன்னைக்கு இஸ்ரேல் ஸ்டடி நாம முடிக்கிறோம், எனக்கு திரும்ப இல்லை. சோ இந்த அணு ஆயுதம் விஷயத்துல நம்ம சமீபத்தில் சில வளர்ச்சிகள் நடந்திருக்கிறது நாம் சொன்னோம் இல்லைங்களா. அதாவது இஸ்ரேலுக்கு விரோதமா இருந்த ஈராக் இது பண்ணினாங்க, 80களில் ஒரு அணு உலை ஏற்படுத்தினாங்க. அப்புறம் என்ன ஆச்சுங்க கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. அந்த அணு உலையை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டே ஃபைட்டர் ஏர்கிராப்ட் தான் போய் அதை டெமாலிஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். சோ இப்ப ரொம்ப சமீபத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி யார் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அணு பண்றது, ஈரான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல் முன்னாடியே முன்கூட்டியே சொல்லிட்டாங்க, இன்னும் 1.5 வருஷத்துல ஈரான் என்ன ஆயிடும், அணு ஆயுதம் தயாரிச்சிடும். சோ ஈரான் தயாரிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஈரான் யாருக்கு டெட்டைனேஸ்டா இருக்கிறாங்க இன்னைக்கு, இஸ்ரேலுக்கு விரோதம். அஹ்மதி நிஜாத் அவருடைய ஒரே எய்ம் இஸ்ரேல் அழிக்க போனோம். அவர்தான் அவர் சொன்ன ஸ்லோகன், என் தேசத்துல பாதிவித்தாவது இஸ்ரேல் முழுசி நான் அழிக்கிறதுக்கு நான் ரெடி, எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க ஜனங்கள். அவர் தான் இப்ப பிரசிடென்ட். அவருடைய தலைமையில் தான் இந்த அணு ஆயுதம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா உலகமே எதிர்பார்த்து இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நம்ம இஸ்ரேல் ஸ்டடி ஆரம்பிக்கும் போது இந்த மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆச்சு. சோ சீரியஸ் ஆச்சுன்னா இஸ்ரேல் சொன்ன டைம் முடிஞ்சிச்சு. ஈரான் கூட சொல்லிட்டாங்க, நாங்க அணு ஆயுதத்தை கொஞ்சம் நாள்ல உருவாக்கிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு அணு ஆயுதங்கிறது அவ்வளவு சாதாரணமானது. ஒரு ஆயுதம் தயாரிக்கணும்னா அதுக்கு சில மூலப்பொருட்கள் வேணும், யுரேனியம் புளுட்டோனியம் எல்லாம் சொல்லுவாங்க, அதுதான் ரேடியேஷன் உண்டு பண்றது. சோ அது வந்து ரொம்ப அதைய வாங்கி அதைய பதப்படுத்தி அதை நெருக்கேற்றதுல சாதாரண விஷயம். அந்த ஒரு யுரேனியம்னா ஒரு 35% வந்து அதை என்ரிச் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அது ஒரு பாம் ஆகும். ஆனா அது என்ரிச் பண்றது ரொம்ப ஸ்லோவா தான் பண்ண முடியும். சோ அந்த என்ரிச்சிங்க்கு அதை ஏதோ பக்குவப்படுத்துறதுக்கு பதப்படுத்துறதுக்கு ஒரு பயங்கரமான டெக்னாலஜி வேணும். சோ இதெல்லாம் அந்த தேசத்தினுடைய டெக்னாலஜி வெடிப்போம். சோ இஸ்ரேல் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட போன 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் 18% வரைக்கும் என்ரிச் பண்ணிட்டாங்க. அதனாலதான் 35 இருந்தா பாம்பு உண்டாக்கிடலாம். சோ 18 வரைக்கும் வந்துட்டாங்க. சோ அதுதான் ஆனா உலகமே பாருது, ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன் பண்றாங்க, இஸ்ரேலுக்கு தெரியுது. ஆனா இஸ்ரேல் என்ன பண்ணணும், ஈரானை கூட அதே மாதிரி போய் கவனிக்கிறீங்களா? சோ அதே மாதிரி போய் அழிக்கணும் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா இஸ்ரேல் ரொம்ப கேஷுவலா இருந்தாங்க. அப்பதான் நாம இஸ்ரேல் ஸ்டடி ஆரம்பிச்சோம். அப்போ இஸ்ரேல் ஒரு இந்த மாதிரி ஒரு ஏர்கிராப்ட் ட்ரைனிங் பண்ணாங்க நாம சொன்னோம். அதுக்கு அந்த கேப்டன் போய் நிருபர் கேள்வி கேட்டதுக்கு என்ன கேட்டாரு, நீங்க இந்த இஸ்ரேல் மேல மன்னிக்கணும், ஈரான் மேல நியூக்ளியர் வெப்பன் மேல போர் கொடுத்ததுதானே நீங்க எடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு, இல்ல நாங்க ட்ரெயினிங் எடுத்தது உண்மைதான், ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்காக நாங்க எடுக்கல, நாங்க எடுக்கிறோம் வரப்போற பெரிய யுத்தத்துக்கு. அப்படியே நமக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. சோ வரப்போறதுக்கு இவங்க எடுத்திருக்கிறாங்கன்னா அப்ப இப்ப வந்திருக்கிறது என்ன பண்ணிருக்கணும், அந்த பாயிண்ட் சொன்ன யாராவது கவனிச்சிங்களா நீங்க? சோ வரப்போறதுக்கு அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா அப்ப இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனைக்காக என்ன பண்ணிருக்கிற நியாயமா ஏற்கனவே? ஆனா என்ன நமக்கு தெரியல, கொஞ்சம் நாள் கழிச்சு நமக்கு நியூஸ் வந்துச்சு, எல்லா உலக தேசம் எதிர்பார்த்தாங்க இஸ்ரேல் என்ன பண்ணும், ஈராக்க போய் சிதைச்ச மாதிரி ஈரான் மேலையும் போய் சிதைப்பாங்க, அதுதான் எதிர்பார்த்தோம். ஆனா எதுவுமே நடக்கல. ஆனா திடீர்னு ஒரு நியூஸ், என்ன நியூஸ் வந்துச்சு நமக்கு இஸ்ரேல் விஷயத்துல, ஈரானுடைய நியூக்ளியர் பிளான்ட் என்ரிச்மெண்ட் இடத்துல திடீர்னு ஒரு வைரஸ் என்ன இருக்குது நுழைஞ்சிருக்குது, ஸ்டக்ஸ்நெட் வைரஸ். அந்த வைரஸ் வந்த உடனே அந்த செயல்பாடுகள் எல்லாம் நின்னு போச்சு. நம்ம சொன்னோம் உங்களுக்கு ஒரு வாரம் கழிச்சு செப்டம்பர் மாதம் உங்களுக்கு என்ன சொன்னோம்னா, அஹ்மதி நிஜாத் சொன்னாரு அந்த வைரஸ் நாங்க என்ன பண்ணிட்டோம், கிளியர் பண்ணிட்டோம், இப்போ எங்களுடைய ப்ரொடக்ஷனே ஆரம்பிச்சிடுச்சு நாம சொன்னோம். சோ நவம்பர் முடிவுல கிட்டத்தட்ட நாம என்ன சொன்னோம்னா, அந்த வைரஸ் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிச்சிருச்சு நாம சொன்னோம். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வரேன், நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். இதுவும் நமக்கு முடியும். சோ அது பறந்து சொன்னோம். அதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியாம இருக்கலாம், கொஞ்சம் ஒரே ஒரு முக்கியமான நியூஸ் நான் சொல்லணும். சோ அப்போ மறுபடியும் அந்த வைரஸ் கட்டுக்கடங்காமல் போகுது அப்படி நம்ம சொன்னோம், அவங்க அதை கைவிட்டுட்டாங்க சொன்னோம் இல்லைங்களா. சோ இப்போ இன்னைக்கு உங்களுக்கு என்ன அவங்க அப்டேட் பண்ணணும்னா சகோதர சுகாதாரிகளே, ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா நமக்கு ரொம்ப பெரிய கேள்வி இருந்துச்சு, ஈரான் நியூக்ளியர் விஷயங்கள் கூட ரொம்ப ரகசியம் தான். ஆனா அந்த ரகசியங்களுக்குள்ள இவங்களுடைய வைரஸ் போய் சாதாரண விஷயம் இல்ல. ஒருத்தருடைய அணு உலைக்குள்ள இன்னொருத்தருடைய சாப்ட்வேர் நுழையிறது ஏன்னா ரொம்ப பெரிய பாதுகாப்பு எல்லாம் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இதை குறிச்சு வல்லுநர்கள் என்ன சொன்னாங்கன்னா அந்த வைரஸினுடைய டைரக்டரி போல்டர்ல ஒரு போல்டர்னுடைய பேரு மிரட்டல். மிரட்டல் வந்து எஸ்தர் ராணியை குறிக்குது. சோ இது இஸ்ரேல் தான் செஞ்சிருக்கணும், அவங்களுடைய கைங்காரியமா தான் இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இஸ்ரேல் இந்த விஷயத்துல எந்த வாயுமே திறக்கல. ஆனா போன வாரம் ஹிந்துல நம்ம பேப்பர்ல ராஷ்டிரியமான நியூஸ் அந்த மூணு ஸ்டோரி போட்டுட்டாங்க, கிளியரா சொல்லிட்டாங்க. இப்போ ரொம்ப ரீசன்ட் நியூஸ் என்னன்னா சகோதர சகோதரிகள இந்த ஈரானுடைய அணு உலை விஷயத்துல அந்த ப்ராஜெக்ட் கைவிடப்பட்டாச்சு. எது உழைக்கும் அதுக்கு ஒரு ஆச்சரியம் தான். இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படை தளபதி சொன்னாரு 2015 வரைக்கும் ஈரான்னால ஆட்டம் பாம் கொண்டு போன முடியாது. இது கான்பிடன்ட் அவங்க கொடுக்கற டேட். 2015 வரைக்கும் அவங்களால ஒண்ணு பண்ண, ஒருவேளை பண்ண என்னதான் பண்ணுவாங்க. 2015 நமக்கு எந்த டேட்டா இருந்தாலும் இது கூடியதான் சுத்தது. 2012, 2014, 2015, 2016, 2017 எனக்கு அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. சோ கிளியரா சொல்றாங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர். ஃபெயிலியருக்கு ஒரே காரணம் ஸ்டக்ஸ்நெட் வைரஸ் தான். அந்த வைரஸ் ஆராய்ந்து பார்த்து இப்ப திணறி போயிருக்கிறாங்க சயின்டிஸ்ட் எல்லாம். எப்படின்னா ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் சொல்லும் போது ஈரானுடைய அணு உலைய போய் இந்த வைரஸ் அட்டாக் ஆகி அது முழுக்க சக்சஸ் ஆகுதுன்னா ஏற்கனவே இந்த வைரஸ் இவங்க என்ன பண்ணிருக்கணும், இன்னொரு இடத்துல டெஸ்ட் பண்ணி பாத்துருக்கணும். சும்மா எல்லாம் நடக்காது இது. சோ இப்ப என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா சகோதர சகோதரிகளே இது பாருங்க, இது ஏரியல் வியூ மேல இருந்து மேப்ல உங்களுக்கு இஸ்ரேல் மேப்ல நெகேவ் இருக்கு இல்லைங்களா. சோ அந்த இஸ்ரேல் மேப் அப்படியே வி ஷேப்ல வருது இல்லையா, இந்த கீழ் பகுதி அதுதான் நெகேவ் நாம சொல்லுவோம். அந்த நெகேவ் பார்ட்ல இந்த அணு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கு. சோ அணு அணு உற்பத்தி செய்யறது அதை ஆயுதம் தயாரிக்கிறதுல இங்கதான் பண்றாங்க. இதுக்கு பேர் வந்துட்டு டிமோனா, டிமோனா அணு உலை இஸ்ரேல் நெகேவ் டெசர்ட்ல இருக்குது பாலைவனத்துல. என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா இந்த எப்படி செக் பண்ணிருக்காங்க பாருங்க, ஈரானுக்கு வந்து நத்தான்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த அணு உலை இருக்குது, அவங்களுடைய அணு உலை. அந்த அணு உலையில இந்த யுரேனியம் என்ரிச் பண்றதுக்கு அவங்க என்னென்ன பண்ணிருக்கிறாங்களோ டிட்டோ அப்படியே அதே மாதிரி ஒரு அணு உலை யார் கிரியேட் பண்ணிருக்கிறாங்க இஸ்ரேல்ல, அவங்களுடைய டிமோனா அணு உலையில கிரியேட் பண்ணிருக்காங்க. எப்படின்னு தெரியவே தெரியாது. ஏன்னா இப்ப அவங்களுடைய சீக்ரெட்ஸ் இவங்களுக்கு எப்படி தெரியும் பாருங்க, ரொம்ப ஆச்சரியம். ஹைடெக்னா அவங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு மாடல் இவங்க இங்க செஞ்சு அந்த மாடல் வச்சு இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த மாடலுக்கு இவங்க ஸ்பெக்ஸ்நெட் வைரஸ் உள்ள விட்டு நல்லா பாத்துருக்கிறாங்க. 2-3 வருஷம் பார்த்துட்டு இப்ப கமுக்கமா என்ன பண்ணிட்டாங்க, அந்த வைரஸ ஈரான் உலகத்துல விட்டுடுறாங்க. இது வந்து என்னால ஒரு லெவலுக்கு தான் சொல்ல முடியுது. ஏன்னா அணுங்கிறது ஒரு தேசத்தினுடைய ஹையஸ்ட் டெக்னாலஜி, அதுதான் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப சீக்ரெட்டாவும் இருக்கும். அவங்க மாதிரியும் ஒரு டூப்ளிகேட் செஞ்சிருக்கிறாங்கன்னா இவங்க எந்த லெவலுக்கு பார்சல் நீங்க நினைச்சுக்கலாம். அப்படியே டூப்ளிகேட் செஞ்சு வச்சு அந்த டூப்ளிகேட்டுக்கு இவங்க வைரஸ் அனுப்பி அந்த வைரஸ் எப்படி எல்லாம் செயல்படுது, அது என்னென்ன சிஸ்டத்துல எல்லாம் கொலாப்ஸ் பண்ணுது எல்லாம் தரவும் செக் பண்ணி. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர், செகண்ட் அட்டெம்ப்ட் எல்லாம் கிடையாது, ஒரு அட்டெம்ப்ட்ல ஃபெயிலியர் ஆகும். ஈரான் துணிஞ்சு பண்றாங்களா, நமக்கு ஆபத்து டிஸ்ட்ராய் பண்ணு, அது வழி வரணும். ஈராக்குக்கு வந்துட்டு அது வான்வழி போய் தாக்குதல், அதே மாதிரி உலகமே எதிர்பார்த்து பண்ணுவாங்களா இஸ்ரேல் மறுபடியும் இது வந்து சும்மா சாப்ட்வேர், சும்மா எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் அப்படி வயர் வழியா வந்து ஒரே அட்டாக் அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன 2005 வரைக்கும் அவங்க என்ன தான் குட்டி காரணம் போட்டாலும் பாம்பு கிரியேட் பண்ண முடியும். ஆனா அவருக்கு முழு வேலை மூளை வந்துட்டு டிமோனா பிளான்ட், இது இஸ்ரேலினுடைய பிளான்ட். ரொம்ப ஆச்சரியம். சோ அது அவங்க எப்படி சொல்றாங்க அந்த சயின்டிஸ்ட், அந்த சாப்ட்வேர் 2 வேலை பண்ணிட்டு இருக்குதுங்களா, அந்த சாப்ட்வேர் போச்சுன்னா வைரஸ்ங்கிறது என்ன பொருளா, ஒரு சாப்ட்வேர் அது போச்சுன்னா என்ன பண்ணுவாமா, முதல்ல வந்து அந்த ஹோல் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்து வந்துடும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிருந்தது, அது வந்து நம்ம ஹிந்துலதான் சொல்லிட்டு தரமும் ரொம்ப ஆச்சரியம், சினிமா படம் மாதிரி இருக்குதுங்கிறாங்க. என்னன்னா ரெண்டாவது இந்த வைரஸ் என்ன பண்ணுமாமா, பாருங்க இப்போ ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது, உள்ள பெரிய பெரிய வேலைகள்லாம் போயிட்டு இருக்குது, அதை பத்தி கம்ப்யூட்டர்ல மானிட்டர்ல என்ன வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு, அப்பப்போ ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஒரு பேஷண்ட் படத்தால நமக்கு என்ன வருது, சும்மா கோடு கோடு அல்ல, எவ்வளவு ரிப்போர்ட்ஸ், அவருடைய நிலைமை என்ன இருக்குது எப்படி. சோ இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா இந்த ரிப்போர்ட் என்ன ஆயிடும், தெரிஞ்சிடும் இல்லைங்களா. தெரிஞ்சுட்டு என்ன ஆயிடலாம், உஷாராயிடலாம். இதனால என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இந்த வைரஸ் நெக்ஸ்ட் வேலை என்ன பண்ணுதுன்னா, இது வந்து ஏற்கனவே போன ரிப்போர்ட்ட முதல்ல காப்பி எடுத்து வச்சுட்டு இவங்களுக்கு சும்மா ரிலே பண்ணிட்டு இருக்கு. இவங்க நல்ல ஏசியில உட்காந்து நல்லா ஆயிட்டு இருக்குது, 18% 25% 35 வந்தா பாம்தா இப்படியே இவங்க பார்த்து, அது வந்து போல்டு ரிப்போர்ட் இந்த வைரஸ் சென்ட் பண்ணிட்டு வைரஸ் மெயின் வேலை என்ன பண்ணணும், இருக்கிறத எல்லாம் நாசம் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு நம்மளால கொஞ்சம் கூட கற்பனை பண்ண, ஏன்னா அவங்களே கிணறி எழுதியிருக்கிறாங்க, இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. முதல்ல போய் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில தன் கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துட்டு அப்புறம் இவங்க டூப்ளிகேட் ரிப்போர்ட்டை காமிச்சுட்டு இது உள்ள சீரியஸா வேலை பண்ணி எல்லா கம்ப்யூட்டரையும் நாசம் பண்ணிடுச்சு. ரொம்ப ஆச்சரியமா சொல்றாங்க. இது எப்படி இவங்களுக்கு கிடைச்சுன்னா, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். 2008 ஜெர்மன் கம்பெனி சைமன்ஸ், அவங்க கம்ப்யூட்டர் உபரி பாகங்கள் கொடுக்கறாங்க. அந்த உபரி பாகங்கள் எந்த அளவுக்கு செயல்படுது, அதுல உள்ள ஓட்டைகள் என்ன, இதை கண்டுபிடிச்சு கஸ்டமர்ஸ் திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த செக்கிங்கை வந்து அமெரிக்கால வந்து ஒரு லெபார்டரியில செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த லெபார்டரிக்கு என்ன எடுக்கிறது, இந்த சைமன்ஸ்னுடைய சொல்லுங்க புரியுதுங்களா, அந்த சைமன்ஸ் கம்பெனி என்ன செக் பண்றாங்க, எந்தெந்த வகையில எல்லாம் ஓட்டை இருக்குது, அது எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை நிவர்த்தி பண்ணி கஸ்டமர்ஸ் திருப்திப்படுத்தணும். இந்த ஆராய்ச்சி அமெரிக்கன் லெபார்டரியில பண்ணிருக்கிறாங்க. இதுக்கு மேல ஒண்ணுமே நடக்கல. என்ன ஆயிருக்குன்னா, அப்ப அமெரிக்கன் கம்பெனிக்கு இந்த சைமன்ஸ்னுடைய ஓட்டை எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இது இவங்க என்ன பண்றாங்க, அமெரிக்கா இஸ்ரேல கூப்பிட்டு இதுதான் விஷயம் சொல்லிட்டாங்க. ஈரான்ல இருக்கிற மேக்சிமம் கம்ப்யூட்டர் எல்லாம் சைமன்ஸ், இவங்க இந்த ஓட்டையை நல்லா பயன்படுத்திட்டாங்க. அமெரிக்காவுக்கே ஒரு டைரக்ட் தொடர்பு இருக்குது, ஜெர்மனுக்கு ரொம்ப மறைமுகமான தொடர்பு இருக்குது. சோ ஆக மொத்தம் ப்ராஜெக்ட் 2015 வரைக்கும் இல்லை. நான் எதுக்கு சொன்னேன்னா, சகோதரிகளே, அவர்களுடைய அந்த ஆஸ்தி அவர்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க மூளையில எவ்வளோ டெக்னாலஜி. கண்டிப்பா எசேக்கியல், இது ஈரான், ஈரானுடைய நட்டான்ஸ், சாரி பிரஷர். சோ அது, சோ இந்த ஆஸ்தி கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். நம்ம முடிவுக்கு வரோம். சோ இஸ்ரேல் கண்டிப்பா தேவைய ராஜ்யத்துல அவர்களுடைய ஜனங்கள் தான். சோ பாருங்க, இது இஸ்ரேல், அந்த கோல்டன் டோம் இருக்குது, வெஸ்டர்ன் வால் இருக்குது பாருங்க, ஜெருசலேம் வெஸ்டர்ன் வால் எல்லாம் இருக்கு. சோ இது நம்ம இந்த சின்ன ஸ்லைட் சொன்னாலும் முடிவு பண்றோம். ஆக்சுவலா நம்ம இசைக்கியல் 38 கூட முழுசு நம்ம பார்க்கல, சில அம்சங்கள் தான் பார்த்திருக்கோம். பட் வரக்கூடிய நாட்கள்ல தேவன் கிருபை நம்மோடு இருக்கும் பட்சத்துல இந்த உலக நடப்புகள், அவங்களுடைய ஜனங்களை கவனிக்கிறது, அவங்களை சுற்றி நடக்கிறது கவனிக்கிறது, அவங்களுக்காக ஜெபிக்கிறது, தீர்க்க தரிசனங்களுக்கு விழித்திருப்பது, செய்திகளை காத்திருப்பது, இதெல்லாம் செய்து அந்த தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறதுல வரக்கூடிய நாட்களில் நாம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசிர்வதிப்பதாக
பண்ணிடலாமா?
பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிய திருமணம் இந்த ஒரு நாள் முழுவதும்
இந்த ஒரு ஆதிப்பிரிய மாநாட்டில் நாம் சந்திக்க தேவையான ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த நாளில் நம்ம மட்டும்தான் வெளியிலிருந்து வருகை தந்திருந்தார். அருமையான சகோதர சகோதரிகள் சபையார் எல்லோருக்கும் நம்முடைய சபையின் சார்பில் அங்கேயும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிகளை கூட நாம் கூறுறோம். விசேஷமா